واجعلنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال الإمام مالك رحمه الله لا يصلح آخر هذه الأمة إلا بما صلح أولها. கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய மேலான உலமா பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, அவனுடைய பெரிய பேருபகாரத்தின் காரணமாக, அவனுக்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் அவனுடைய தீனுடைய சபையில் மஜ்லிஸில் அமர்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தந்தமைக்காக நாம் அல்லாஹுவிற்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போன்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை, அல்லது வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பதில்லை, அல்லது செல்வம் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுப்பதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, மனிதர்களுடைய குலம் கோச்சரங்களை பார்ப்பதில்லை, அவர்களுடைய வெளி தோற்றங்கள் வம்சங்களை பார்ப்பதில்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாரை விரும்புகின்றானோ அவர்களை அவனுடைய தீனுடைய சிங்கமத்திற்காக தேர்ந்தெடுக்கின்றான். அரேபியர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், அஜமியர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், வெள்ளையர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், கருப்பர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஹஜ்ரத் உஸ்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கருத்த மனிதர், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கருத்த மனிதர். ஆக அல்லாஹ் வெள்ளை கருப்பு என்று பார்ப்பதில்லை, யாரை நேசிக்கிறானோ விரும்புகின்றானோ அவர்களை அவனுடைய தீனுடைய சிறுமத்திற்காக தேர்ந்தெடுக்கின்றான். அரேபிய நாட்டில் உள்ளவர்களையும் தேர்ந்தெடுக்கின்றான், அஜமிய நாட்டில் உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், ரஷ்யாவிலே உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான், இந்தியாவிலே உள்ளவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெளிரங்கத்தை பார்ப்பதில்லை, மனிதர்களுடைய ஹகீகத்தை யதார்த்தத்தை உள்ளத்தை பார்த்து அவன் விரும்பக்கூடிய சில அடியார்களை அவனுடைய தீனுடைய சிதமத்திற்காக தேர்ந்தெடுக்கிறான். அந்த வரிசையிலே நம் அனைவர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் விரும்பி நேசித்து அவனுடைய தீனுக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றால் இதற்கு நாம் அல்லாஹுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நியமத்திருக்கின்றது இது அழியாத செல்வம். மற்ற நம்மிடம் இருக்கக்கூடிய நியமத்துகள் எல்லாம் அழிந்து முடிந்து போகும். ஒன்று, அவைகளை விட்டும் நாம் பிரிய வேண்டும், அல்லது நம்மை விட்டும் நமக்கு முன்னால் அவைகள் பிரிந்து சென்றுவிடும். ஆனால் அழியாத செல்வம் தான் இந்த தீனுடைய நியமம். இந்த தீனுடைய நியமத்தை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருந்தான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்திருந்தான், அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் கொடுத்திருந்தான். நபியுடைய வீட்டில் அல்லது நபியுடைய மகனுடைய வீட்டில் அடுப்பு எரியவில்லை, ஆனால் தீனை அல்லாஹ் பரிபூர்ணமாக கொடுத்திருந்தான். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், முஹம்மது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் உங்களுடன் இருக்கின்றது. துனியாவுடைய எந்த வஸ்துவும் இருக்கவில்லை, சொத்துக்கள் இருக்கவில்லை, செல்வங்கள் இருக்கவில்லை, நபியுடைய வீட்டுடைய அடுப்பு எரியவில்லை, நபியுடைய பேர குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு பாலும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுடைய மகத்தான அருள் உங்களுடன் இருக்கின்றது. அது எந்த அருள் என்றால் தீன் என்று சொல்லக்கூடிய இந்த நியமம்.
நாளைய கியாம நாளையில் காசிர்கள் எல்லோரும் கவலைப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள் என்றால் மீண்டும் உலகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும், தன்னுடைய சொத்து செல்வங்களை பார்த்து வர வேண்டும், மனைவிமார்களை சந்திக்க வேண்டும், தோட்டம் துறவுக்குள்ளே சென்றுவிட்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இல்ல. அவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மொத்தமான ஒரு கவலை உலகத்தில் இஸ்லாத்துடைய செல்வம் கிடைக்கலையே, ஈமானுடைய ஞாபகம் கிடைக்கலையே, தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று தான் கவலைப்படுவார்கள். கூறுகின்றான் காசிர்கள் கவலைப்படுவதெல்லாம், அவர்கள் சஞ்சலப்படுவதெல்லாம், உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலையே, நமக்கு இஸ்லாத்துடைய ஈமானுடைய செல்வம் கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவார்கள். அந்த தீனுடைய செல்வத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நம்மை ஒன்று கூட செய்திருக்கின்றான். மகா இரக்கம் உள்ளவன், மகா கருணையுள்ளவன், நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான். நாம் அவனுக்கு வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் சரி நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு கட்டுப்பட்டாலும் சரி அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு வழிபட்டாலும் சரி அதற்கு மாறு செய்தாலும் சரி நம்முடைய உணவில் எந்த ஒரு குறைவையும் செய்ய மாட்டான், நம்முடைய நீரில் எந்த ஒரு குறைவையும் செய்ய மாட்டான். என்னுடைய பருவை நீ விட்டு விடுகின்றாய், என்னுடைய கட்டளைகளை விட்டு விடுகின்றாய், என்னுடைய சட்டதிட்டங்களை விட்டு விடுகின்றாய் என்றாலும் உனக்கு தரக்கூடிய உணவில் எந்த ஒரு குறைவையும் நான் செய்ய மாட்டேன். நீ என்னை நினை, ஒரு குரு நீ என்னை நினை, நானும் உன்னை நினைப்பேன். ஒரு குரு நீ அது குறுக்க நீ என்னை நினைத்தால் நானும் உன்னை நினைப்பேன். நசீத்த நீ என்னை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவன். மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய சாதனங்களை வஸ்துக்களை முழுமையாக படைத்து தந்திருக்கின்றான். எந்த வஸ்து எந்தெந்த நேரத்தில் தேவையோ அதை தருகின்றான். பெண்ணுக்கு எல்லா நேரத்திலும் பால் சுரப்பதில்லை. அந்த பெண்ணுக்கு எப்பொழுது குழந்தை உருவாக்குகின்றதோ, குழந்தை பிறக்குகின்றதோ, இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாலை உருவாக்கி கொடுக்கின்றான். என்ன நேரத்தில் எது தேவையோ அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வல்லமையால் குதிரத்தால் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். என்னென்ன தேவைகளோ அவைகளை அவ்வப்போது பூர்த்தி செய்வதற்குரிய சகல வாய்ப்புகளையும் செய்திருக்கின்றான். 6 மாதத்திற்கு தேவையான மழை நீரை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தால் நாம் எவ்வாறு பாதுகாப்பது? ஒரு 3 நாளைக்கு தேவையான நீரை கூட பாதுகாத்து வைப்பதற்கு எங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 6 மாதத்திற்கு தேவையான நீரை அவன் அனுப்பிவிட்டால் முழு உலகமும் வெள்ளத்தால் நிரம்பிவிடும். அல்லாஹ் அந்த நீரை பாதுகாக்குகின்றான். பூமிக்கு கீழால் வைத்து, கடல்களிலே வைத்து, ஆறுகளிலே வைத்து, ஊற்று கண்களிலே வைத்து, பெரும் பெரும் கற்பாறைகளுக்கு கீழால் வைத்து, ஐஸ் மலைகளை வைத்து அந்த நீரை பாதுகாத்து, சூரிய வெளிச்சம் அந்த ஐஸ் மலையிலே படுகின்றது, அந்த ஐஸ் மலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது ஊற்றுடைய வடிவத்திலே அதிகாரிகளுக்கு வந்து சேர்ந்து விடுகின்றது. வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆக இது துனியாவுடைய தேவை. இந்த தேவைக்கும் சகல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான். அதே வேளையிலே ஆக்ராவிலே இவர்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது, ஆக்ராவிலே தோல்வியை தழுவிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி 100,000+ நபிமார்கள், 300,000+ ரசூல்மார்கள், 100,000+ சொஹபுகள், சுமார் 4 வேதங்கள் அனுப்பி வைத்து அதிகாரிகளுக்கு விலங்கு வைத்துக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள், வகையான சோதனைகள், வகையான பாவங்கள், அந்த அனைத்து பாவங்களை என்ன முறையிலே சீராக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபிமாருக்கும் அல்லாஹ் ஒரு அழகான திட்டத்தை முன்னால் போட்டு கொடுத்து அந்த முறையிலே அவர்களை பாடுபட ஈடுபட வைக்கின்றான். கடைசியில் வந்த நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் நபி அவர்களுக்கு முன்னால் ஹஜரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் சுமார் 575 வருடம், அதற்கு ஃபத்ரத்துடைய காலம், நபிமார்கள் வராத காலம் என்று குறிப்பிடப்படுவதன் காரணமாக அந்த நேரத்தில் நபி அவர்கள் வந்த நேரத்தில் அந்த அரேபிய மக்கள் அவர்கள் பாவத்துடைய உச்சகட்டத்திற்கு சென்றிருந்தார்கள், நரகத்துடைய விரும்பிலே இருந்தார்கள், நல்ல குணம் என்று அவர்களுக்கு அறவே தெரியாது, மிருக குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள், பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் இருந்தார்கள், அறிவுத்துறையிலே பூஜ்யமாக இருந்தார்கள், நாகரீகத்துடைய வழிவிளக்கணம் கூட தெரியாது. அனைத்திலும் அவர்கள் பின்தங்கி இருந்த வேலையில தான் ஒன்றுமே தெரியாத முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே தெரியாது என்றால் நபி அவர்கள் உம்மி. ஆனால் உம்மி என்றாலும் உலகத்தில் உள்ள அனைத்து அறிவாளிகளுக்குரிய மிகப்பெரிய அறிவாளியாக அல்லாஹ் நபி அவர்களை அனுப்பி வைக்கின்றான். உம்மி என்றால் நம்மவர்களை கவனித்து மனிதர்களிடம் நபி அவர்கள் யாரிடமும் கல்வி கற்கவில்லை. ஏன், யாராவது ஒருவரிடத்தில் நபி அவர்கள் கல்வி கற்றிருந்தால் அவர் ஆசானாக மாறிவிடுவார், நபி அவர்கள் மாணவனாக மாறிவிடுவார்கள். அதனால எந்த மனிதரத்திலும் கல்வி கற்காமல் அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து கற்றுக் கொடுக்கின்றான். நீங்க அறியாதவைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தந்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பல கல்வி ஞானங்களை கொடுத்து, பல நுட்பங்களை கொடுத்து, பல அறிவுகளை கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். நபி அவர்களுக்கு ஒரு அழகான திட்டத்தை போட்டுக் கொடுக்கின்றார். இவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கித்தான் இருக்கின்றார்கள், அறிவு துறையில இவர்கள் பின்னோக்கித்தான் இருக்கின்றார்கள். இவர்கள் நாகரீகத்தை ஒன்றுமே இல்லை. ஆனா இவர்களை எந்த முறையிலே சீராக்க வேண்டும், எந்த முறையிலே திருத்த வேண்டும், எந்த முறையிலே திருத்தினால் அனைத்து சீர்கேடுகளும் சீராகுவதற்கு என்ன வழி என்று அல்லாஹ் ஒரு அழகான திட்டத்தை முன்வைக்கின்றான். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்று சொன்னா நபி அவர்களை திறப்பதற்கு சுமார் 2000 வருடத்திற்கு முன்னாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய நாவால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், என்னுடைய இதே சித்திரத்திலிருந்து நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும், அவர் இன்னின்ன வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நாவால் துஆ கேட்க வைத்து அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து பின்னால் முஹம்மத் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். கஷ்டமாக இருக்காது. கேள்வி பேப்பரை தயார் செய்தவர் கூறுகின்றார், நான் கொஞ்சம் சிரமமாகத்தான், நான் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் பேப்பரை எடுத்தேன் என்றால் அது உண்மையிலே கஷ்டமாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிமை பரீட்சித்தவன் அல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன். இப்ராஹிமுக்கு நாம் பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். அல்லாஹ்வே பெரியது என்று சொல்லிவிட்டால் அதை விட பெரியது உலகத்தில் இருக்க முடியாது. மூன்று வகையான சோதனையை கொடுத்தான். ஒன்று தன்னுடைய மனைவியுடைய விஷயத்தில், இரண்டாவது அவருடைய மகனுடைய விஷயத்தில், மூன்றாவது அவருடைய உயிருடைய விஷயத்தில். அவர் நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்றார், அவருடைய மனைவியை சட்டம் தனிய உள்ளத்திலே விற்றுவிடும்படி அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அவருடைய மகனை அறுக்கும்படி கூடுகின்றான். இந்த மூணு சோதனைகளிலும் அவர்கள் பாஸ் பண்ணிவிட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அதற்கு பின்னால துஆ கேட்கின்றார்கள், துஆ கபூலாகும். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க எவ்வளவோ இடங்கள்ல பார்க்கின்றோம் துஆக்கள் கேட்கப்படுகின்றது. ஆனால் அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது நிராகரிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன? ஏன் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? அதற்குரிய காரணம் என்ன? துஆவுக்கு முன்னால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துட்டுதான் துஆ கேட்கணும். அல்லாஹுக்கு வழிபடுதல் முதலாவது, அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் முதலாவது, அல்லாஹுடைய உத்தரவை ஏற்று நடத்துதல் முதலாவது, இபாதத் இசாஅத் முதலாவது. அதற்கு பின்னால தான் துஆ. சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்ன கூறுகின்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். வணக்கம் முன்னால், உதவி பின்னால். வணங்கிவிட்டு உதவி தேடினால் அல்லாஹ் உதவியை தருவார். ஆனால் இந்த உலகத்துல துஆக்கள் கேட்கப்படுகின்றது, ஆனால் வணக்கம் இல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கூறிய அனைத்து கட்டளைகளை பூர்த்தி செய்கின்றார்கள். கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொடுக்கின்றான். துஆ கேட்கின்றார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத். அல்லாஹ் இந்த ஊரை அச்சமற்ற ஊராக பயமற்ற ஊராக ஆக்குவாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த அரசுடைய எல்லைக்குள்ளால் யாரும் நுழைந்து விட்டாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். மனிதன் அல்ல, மிருகம் கிடைத்து விட்டாலும் பாதுகாப்பு. ஹராமுடைய வேலையில வேட்டை ஹலால், ஆனால் சாதாரணமான வேலையில வேட்டையாடுவது ஹலால். ஹராமுடைய நேரத்தில் ஹரத்துடைய எல்லைக்குள்ளால வேட்டை மிருகங்களையும் வேட்டையாடுவது ஹராம். அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஏன் அந்த ஊருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் துஆ கேட்கின்றார்கள், இந்த ஊரை அச்சமற்ற ஊராக ஆக்குவாயாக, பயமற்ற ஊராக ஆக்குவாயாக. அல்லாஹ் அதை அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்கி விடுகின்றான். கேட்கின்றார்கள், ஒரு சுப் அஹ்லஹு மினத் தமரத், இந்த ஊர்வாசிகளுக்கு எல்லா பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக. அரேபியர்களுடைய பொதுவான ஒரு உணவு தான் பழம், பழங்களை கொண்டு நீ உணவளிப்பாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். தஃப்ஸீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம் அவர்களை பெலஸ்தீனுக்கு அனுப்பி அங்கே பழங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தை அவர்கள் தன்னுடைய இறக்கையால பிடுங்கிக் கொண்டு வருகின்றார்கள். ஷாம் நாட்டிலிருந்து பெலஸ்தீனிலிருந்து அந்த கிராமத்தை அப்படியே தூக்கி கொண்டு மக்காவிற்கு வந்து பைத்துல்லாஹுக்கு பக்கத்துல அந்த கிராமத்தை வீட்டுவிட்டு அவர்களும் பைத்துல்லாஹுவை தவாப் செய்கின்றார்கள். அவர்களை பார்த்து அந்த கிராமமும் பைத்துல்லாஹுவை தவாப் செய்கின்றது. மனிதன் தவாப் செய்தால் அவனுக்கும் பெயர் தாயிப் தவாப் செய்யக்கூடியவன். ஒரு மஸ்து தவாப் செய்தாலும் அதற்கும் தாயிப் தவாப் செய்யக்கூடியது என்ற பொருள். அந்த கிராமம் தவாப் செய்ததன் காரணமாக அந்த கிராமத்திற்கு தான் தாயிப் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கிராமம் பைத்துல்லாஹ் தவாப் செய்ததற்கு பின்னால மக்காவிலிருந்து ஒரு 40-50 கிலோமீட்டருடைய துறை தூரத்துல அந்த கிராமத்தை கொண்டு போய் அப்படியே வைத்து வருகின்றார்கள். அங்கிலிருந்து இன்று வரைக்கும் அது தாயிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, பல பல வகையான பழங்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சில அரேபியர்கள் சொன்னார்கள், தாய் நாட்டில் எந்த அளவுக்கு சில பழங்கள் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அது டேஸ்டா இருக்கும், அந்த ஊருடைய எல்லையை தாண்டின அந்த டேஸ்ட் அந்த ருசி போய்விடும் என்று சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹ் பறக்க செய்து பழங்களை கொண்டு உணவு கொடுக்கின்றார். இவ்வாறு அவர்கள் கேட்ட துவாக்கள்ல பல துவாவை அல்லாஹ் கபூல் செய்திருக்கின்றார். அதே மாதிரி ஒரு துவா தான் நபியுடைய விஷயத்துல கேட்டார்கள், ரப்பனா رسولاً منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم. يا الله என்னுடைய இதே பிச்சனத்திலிருந்து என்னுடைய இதே சந்ததியிலிருந்து நீ ஒரு நபி அனுப்ப வேண்டும். يتلو عليهم آياتك உன்னுடைய ஆயத்துக்களை அந்த நபி ஓதி காட்டிக் கொண்டே இருப்பார். ويعلمهم الكتاب والحكمة குர்ஆனுடைய ஞானங்களையும் தன்னுடைய போதனைகளையும் அந்த சமூகத்திற்கு அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார். அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும் என்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்கின்றார்கள். உன்னுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி உன்னுடைய தீனின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார். குர்ஆனுடைய ஞானங்களையும் தன்னுடைய சுன்னாவுடைய சோதனைகளையும் அந்த மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார். மூன்றாவதாக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். நபி அவர்களை நபியாக அனுப்பியதற்கு பின்னால நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அதே குர்ஆன்ல மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிமுடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம், நீங்க கேட்ட மாதிரி உங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்து விட்டோம். الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. நீங்க கேட்ட மாதிரி எழுத வாசிக்க தெரியாத அந்த உண்மைகளிலிருந்து ஒரு நபியை ஒரு ரசூலை நாம் அனுப்பி வைத்து விட்டோம். அவர் என்ன செய்வார்? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மூன்று விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னார்கள். அந்த விஷயத்துல ஒரு விடயத்துடைய தரித்தீவை முறையை மாற்றி அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க கேட்ட மூணு வேலைகளை இந்த நபி செய்வார், ஆனா நீங்க சொன்ன தரித்தீவில் அல்ல. அல்லாஹ் தரித்தீவை கூறுகின்றான். இந்த நபி என்ன செய்வார்கள்? உன்னுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி உன்னுடைய தீனின் பக்கம் அழைப்பார். தாவத்துடைய உழைப்பு முதலாவது அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் சிக்கரின் மூலமாக. இது இரண்டாவது. மூணாவது குர்ஆனுடைய ஹதீஸுடைய மற்ற ஞானங்களை போதனைகளை கற்றுக் கொடுப்பார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவத்திற்கு முதலிடமும் கல்விக்கு இரண்டாவது இடமும் ஜிக்ருக்கு மூன்றாவது இடமும் கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த தர்தீபை மாற்றி கூறுகின்றான், இல்ல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மூன்று வேலைகளை தான் செய்வார்கள். முதலாவது தாவத், ஆனால் இரண்டாவது கல்வி அல்ல, இரண்டாவது ஜிக்ரு, இரண்டாவது உலக சுத்தம், மூணாவது தான் கல்வி. இந்த மூன்று வகையான உழைப்புகளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அந்த முறையிலே நபி அவர்களை உழைக்க வைக்கின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, நபியவர்கள் தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள், விளையாட்டுக்கு கூட போய் பேசாதவர்கள். அவர்கள் பேசினால் அவர்களுடைய மன ஆசைப்படி இச்சைப்படி பேச மாட்டார்கள். வாயை திறந்தாலும் வகையை கொண்டுதான் பேசுவார்கள். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், தன்னுடைய ஆசைக்கு தோதுவாக, தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக பேசவும் மாட்டார்கள். பேசினாலும் வகையை கொண்டு பேசுவார்கள். இப்பொழுது வகையுடைய முடிவு, வகையுடைய உத்தரவு என்ன? தாவத்திற்கு முதலிடம் கொடுங்க, இரண்டாவது ஜிக்ரின் மூலமாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, மூணாவது கல்வியை அவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. இந்த மூன்று முயற்சிகளை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் வைக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, முதலாவது அல்லாஹ் தாவத்தின் குறிப்பிட்டான். அதனால நபி அவர்கள் முதலாவது அவர்கள் ஈடுபட்டது தாவத்துல, அவர்களுடைய சஹாபா சோழர்களை ஈடுபடுத்தியது தாவத்துல. நபி அவர்கள் தன்னுடைய அந்தத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய கண்ணியத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய கௌரவத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய குறைச்சி வம்சம் என்று பார்க்கவில்லை. மனிதர்கள் வசிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள், வீடு வீடாக சென்றார்கள், கடை கடையாக சென்றார்கள், தெரு தெருவாக சென்றார்கள், சந்தை சந்தையாக சென்றார்கள். ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லா மக்களும் இபாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் கூடாரம் கூடாரமாக தனக்கு வழிகாட்டியாக ரம்பராக அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அப்பாஸ் கலிமா சொல்லியும் இருக்கவில்லை, அந்த வேளையில இஸ்லாத்தை ஏற்றிருக்கவும் இல்லை. எப்படியாவது அவருக்கும் இந்த இஸ்லாம் இறங்க வேண்டும் என்று ஹதரத் அப்பாஸ் தன்னுடைய வழிகாட்டியாக கூட்டிக் கொண்டு கூடாரம் கூடாரமாக செல்வார்கள். பல கூடாரங்கள்ல அதாவது பகிரங்கமாகவே சொல்லிட்டாங்க, இவரை பின்பற்றிடாதீங்க, இவர் வலிசேதன், நீங்க வந்தது ஹஜ்ஜுக்கு, உங்களோட அதே வேலையை முடிச்சு கொண்டு போங்க, தயவு செய்து இவரை நீங்க பின்பற்றாதீங்க என்று சொல்லியும் கூட ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் போய் வரக்கூடிய மெயின் வாசல்ல மெயின் வழியில மின்னால நின்று கொண்டு கேட்பாங்க, மைய வீனி ஒமை என் சுருணி ஹத்தா உபல்லி ரிசாலாத்தி ரப்பி, எனக்கு ஒதுங்குவதற்கு இடம் தரக்கூடியவர்கள் யார் இல்லையா, எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, நான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருக்கின்றேன், அல்லாஹுடைய தூதுத்துவத்தை எட்டி வைக்கணும், எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நபித்துவத்தை எட்டி வைக்கணும், யார் உங்களுடைய ஊர்களுக்கு என்ன கூட்டிக் கொண்டு போறீங்கன்னு சொல்லி மெயின் வாசல்ல நின்று கொண்டு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் கொடுத்து கொண்டிருப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, மக்கள பல தரப்பட்ட மக்களை சந்திப்பாங்க. தூர தூரமான இடங்களுக்கு சஹாபாக்கள் தாவத் லெட்டர் எழுதி அனுப்பி வைக்கின்றார்கள், கிஸ்ராவுக்கு அனுப்புகின்றார்கள், கைசருக்கு அனுப்புகின்றார்கள், நஜாஷிக்கு அனுப்புகின்றார்கள், முகவுக்கு அனுப்புகின்றார்கள், இரக்கனுக்கு அனுப்புகின்றார்கள், பல தலைவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு, பல தரப்பட்ட மன்னர்களுக்கு, தலைவர்களுக்கு தாவத் லெட்டரை எழுதி எழுதி சஹாபாக்குடைய கரங்களை கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கின்றார்கள். அதே மாதிரி தான் அந்த நபியுடைய நபித்தோழர்கள் கலிமா சொன்னது முத முதல் அவர்கள் ஈடுபட்டதே, முத முதல் அவர்கள் செஞ்ச வேலை என்னன்னு இந்த தாவத்தினை உடைப்பு தான். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலிமா சொன்ன உடனேயே அதே தினத்திலேயே பஜாருக்கு சென்று மக்காவுடைய வீதிகளுக்கு சென்று தாவத் கொடுக்கிறாங்க, ரெண்டு நாள் தாவத் கொடுக்கிறாங்க. அந்த ரெண்டு நாளுடைய தாவத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எட்டு அல்லது பத்து பேர்களுக்கு இதாயத் கிடைக்குது. அவர்கள் ஆறு பேர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்டவர்கள், ஆறு பேர். முதலாவது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவத்தின் மூலமாக. ஆக யாரு கலிமா சொன்னாலும் சரி, யாரு இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, முதலாவது அவர்கள் ஈடுபட்டது எதுல? இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த புனிதமான அழைப்புல உழைப்புல தான் ஈடுபட்டார்கள். சிலர்களுக்கு வேண்டாம் என்று நபி அவர்கள் தடை செய்தார்கள். ஹதரத் அபு உமாமா பாஹிரி, ஹதரத் உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களுக்கு வேண்டாம் என்று தடை செய்தார்கள். நபியுடைய தடையையும் மீறி அந்த சஹாபாக்கள் போய் அழைக்கின்றார்கள். அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேருகின்றது. ஆஹா, மக்காவுடைய 13 வருட காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் ஈமானுடைய தாவத், யாரை கண்டாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி இவருக்கு ஈமான் கிடைக்க வேண்டும், இவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும், ஈமானுடைய செல்வம் கிடைக்க வேண்டும் என்று தான் நபியவர்கள் ஆசைப்பட்டார்கள். அது தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு யகூதியாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆங்காங்கே நோவினை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடிமைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களை பார்த்தும் நபியுடைய கவலை என்ன, இவர்களுக்கு ஈமானுடைய செல்வம் கிடைக்கும் என்று நபி அவர்களும் அவர்களுக்கு ஈமானுடைய தாவத்தை கொடுத்தார்கள். சஹாபாக்களையும் அதே தாவத்தில் ஈடுபடுத்தினார்கள். ஆஹா, அல்லாஹ் இந்த திட்டத்துல மூன்று திட்டத்துல முதலாவது எத்துலு அலைஹி ஆயாத்திஹி, அல்லாஹுடைய ஆயத்துக்களை ஓதுவார் என்ன, அல்லாஹுடைய வல்லமைகள், அவனுடைய சக்திகள், அவனுடைய குதிரத்துகள், அவனுடைய படைப்புகள் சம்பந்தமான ஆயத்துக்களை ஓதி ஓதி அல்லாஹ் மகா சக்தி உள்ளவன், மகா பெரியவன் அல்லாஹ், அவனைத்தான் நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அவன் அல்லாத மற்ற எல்லாமே அல்லாஹுடைய படைப்புகள் என்ற கருத்துப்பட குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி அல்லாஹுடைய தீனின் பக்கம் முதல் முதல்ல அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இது முதலாவது செய்த வேலை. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் பிறந்த நேரத்தில், நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்களுடைய பண்புகள் குணங்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். சிறுக்கு மிதமின்றி இருந்தது, குஃபுரு அவர்களிடத்தில் குடிகொண்டு இருந்தது. அதே போன்று ஹதத் என்று சொல்லக்கூடிய நயவஞ்ச, அதாவது போராமை, முனாசித்தனம், நயவஞ்சகத்தனம், இது போன்ற மிக மோசமான அனைத்து குணங்களும் அவர்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்தது. அதை சீராக்குவதற்கு, அதை போக்கி, அதை இல்லாமலாக்கி ஏகத்துவத்தை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக வேண்டி இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுடைய உள்ளங்களை நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டும். எதன் மூலமாக பரிசுத்தப்படுத்தலாம், ஜிக்ரின் மூலமாக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தலாம். இரண்டாவது கட்டமாக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த உழைப்பை நபி அவர்களை கல்லா இறங்க வைக்கின்றான். இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய தாவத்தை கொடுக்கிறார்கள். அத்துடன் நின்று விடாமல் அந்த தாவத்துடன் ஜிக்ருடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆரம்ப கட்டத்தில் இறக்கப்பட்ட சூரா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், இது ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட சூரா. அந்த சூராக்களிலும் ஜிக்ரை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபக்பிர் வதியாபக ஃதஹிர். ஏ போர்வை போர்த்தியவரே, கும், நீங்கள் எழுந்து நின்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. உங்களுடைய அப்புடைய உயர்வை, அவனுடைய உயர்வை கூறிக்கொண்டே இருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதத்தை ஒழித்துக் கொண்டே இருங்கள் என்று இரண்டாவது அல்லாஹுடைய கட்டளை. இப்பொழுது நபி அவர்களும் ஜிக்ரில் ஈடுபடுகின்றார்கள், சஹாபாக்களையும் ஜிக்ரில் ஈடுபடுத்துகின்றார்கள். யுத்தத்திற்கு சென்றாலும் ஜிக்ரு, தொழுகைக்கு சென்றாலும் ஜிக்ரு, ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் ஜிக்ரு, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் ஜிக்ருடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜிக்ரின் மூலமாக உள்ளம் தூய்மை அடையும், உள்ளம் பரிசுத்தமாகும் என்று இரண்டாவது கட்டமாக ஜிக்ருக்கு அல்லாஹ் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றான். நீங்க தொழுது முடித்து விட்டால் ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்தா ஃபத்குருல்லாஹ் நீங்க தொழுகைகளை தொழுது முடித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நின்ற நிலையில உட்கார்ந்த இருப்பல படுத்த படுக்கையிலிருந்து அல்லாஹுவை ஜிக்ர் செய்யுங்க. ஃபைரா கதைத்தும் மனாசிக்கக்கும் ஃபத்குருல்லாஹ் கதிக்கிரிக்கும், நீங்க உங்களுடைய ஹஜ்ஜை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் ஃபத்குருல்லாஹ் இந்தல் மஷாரில் ஹராம், மசாருல் ஹராம் என்ற இடத்திலே நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுவை ஞாபகம் செய்யுங்க, அல்லாஹுவை ஜிக்ர் செய்யுங்க. ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் ஜிக்ரை குறிப்பிடுகின்றார், தொழுகைக்கு பின்னாலும் ஜிக்ரை குறிப்பிடுகின்றார். போர் முனையில யுத்த களத்துல யா ஐயுஹல் லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புது வதுகுருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்ளிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்க விரோதிகளை சந்தித்தீர்கள் என்று சொன்னால் முதலாவது ஃபஸ்புது, உங்களுடைய பாதங்களை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க. புறமுதுகு காட்டி ஓட்டுற நிலையில லேசா உங்களுடைய பாதங்களை வைக்காதீங்க. ஸ்ட்ராங்கா உறுதியா அழுத்தமா உங்களுடைய பாதங்களை போர் முனையில வைத்துக் கொள்ளுங்க. வஸ்குருல்லாஹ கதீரா, அல்லாஹ்வ அதிகமாக ஜிக்ர் செய்யுங்க. லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. இரண்டாவது கட்டமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஜிக்ருடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அதே மாதிரி சஹாபாக்கள் போர் முனையிலும் சரி, இந்த களத்திலும் சரி, ஹஜ்ஜிலும் சரி, தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் சரி, அதிகமான வேலைகள்ல ஜிக்ர் செய்து அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, மூன்றாவது அல்லாஹ் கூறுகின்றான், وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. குரானை நீங்க கற்றுக் கொடுக்கணும், ஞானங்களை கற்றுக் கொடுக்கணும், உங்களுடைய சுண்ணாவுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்கணும். அதனால் நபியவர்கள் குரானுக்கென்றே சில குறிப்பிட்ட சஹாபாக்களை வைத்திருந்தார்கள். வஹி இறங்கும் பொழுது அந்த காசிபுல் வஹி வஹியை எழுதக்கூடியவர்களை அழைப்பார்கள். அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை நீங்க எழுதுவீங்க, இந்த சூராவுக்கு இந்த சூராவுல இந்த ஆயத்திற்கு கீழால், இந்த ஆயத்திற்கு மேலால் இந்த ஆயத்தை எழுதுவீங்கன்னு சொல்லி வஹியை எழுதுவதற்கென்று விசேஷமான சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் வகையை எழுதுவார்கள், அந்த குரானை ஓதுவார்கள், குரானின் படி நடப்பார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சூரா இறங்குகின்றது, அந்த சூராவின் படி அமல் செய்யாமல் அடுத்த சூராவை ஓத மாட்டார்கள். அந்த அளவுக்கு கல்வி ஞானத்திலே மோகம் கொண்டவர்களாக இருந்தார். நபி அவர்களுடைய வாயிலிருந்து விழக்கூடிய அந்த ஒவ்வொரு முத்துக்களை அவர்கள் எடுக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சஹாபாக்கள் அவர்கள் ஜோடி ஜோடி போட்டிருந்தார்கள். நான் பஜாருக்கு செல்கின்றேன், நீங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கணும், நீங்க பஜாருக்கு வார நேரத்தில் நான் மஸ்ஜித் நபவியில் இருப்பேன், அங்கே மஸ்ஜித் நபவியோட நபியுடைய தாலீம் நடந்து கொண்டிருக்கும், அந்த தாலீமுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை இவர் பாடமாக்குவாரு, அவர் வந்ததற்கு பின்னால் அவருக்கு கற்றுக் கொடுக்க, அவர் இங்க வந்தா இவர் பஜாருக்கு போவாரே, அவர் வந்ததற்கு பின்னால பள்ளியில உள்ளவர் பஜாரில உள்ளவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு மத்தியிலே ஜோடி ஜோடி போட்டு நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பாடமாக்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, சில சஹாபாக்கள் அவர்களுக்கு வீடு வாசல்கள் இல்ல, சொத்து செல்வங்கள் இல்ல, தோட்ட துறவுகளோ வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கலோ ஒன்றுமே இல்ல. அந்த மதீனாவுடைய துப்பாவுல அந்த திண்ணையில வீட்டில் இருப்பார்கள். ஏதாவது சாப்பாடு கிடைத்தா சாப்பிடுவாங்க, இல்லாட்டிய பட்டினியோடு இருப்பாங்க, உடுப்பதற்கு ஆடை கூட இல்ல. எந்த அளவுக்கு அவர்களை பற்றி நிவாய் செய்யப்பட்டிருக்குது, அதிகமான அந்த திண்ணை தோழர்களுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும், ஒரு ஆடை தான். அந்த ஆடைய கழுத்து பக்கமா போட்டு சில வேலை தன்னுடைய கையால மறைத்துக் கொண்டிருப்பாங்க. சிலர்களுடைய ஆடை அவர்களுடைய கரண்டைக்கு மேல் வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலர்களுடைய ஆடை கெண்டை வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலர்களுடைய ஆடை முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கும். நபியுடைய சதையில உட்கார்ந்தா கூட வெக்கித்து மறைத்து ஒளிந்து உட்காருவாங்க. ஏன்னா அவர்களுடைய மேலிய நபி அவங்க கண்டிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆடை குறைவாக இருக்கும். ஆனா கல்வி கற்பதில் அவ்வளவு மோகம், அவ்வளவு ஆர்வம். நபி அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து ஹதீஸ்களை பாடமிடுவார்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டது ஹிஜ்ரி 7ல தான். நபியுடைய நபி அவர்கள் வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 11ல. ஒரு 4 வருடம் கூட பூர்த்தியாக நபி அவர்களுடன் இருக்கவில்லை. ஆனால் உலகத்திலேயே நபி அவர்களுடைய ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களில் மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்களுக்குரிய பெருமை ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. சுமார் 5374 ஹதீஸ்கள். அவர்களுடைய பெயர் உலகத்துல எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை மதரசாக்கள், எத்தனை யூனிவர்சிட்டிகள், எத்தனை ஸ்கூல்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை லட்சம் தடவை அபூ ஹுரைரா அபூ ஹுரைராவுடைய பெயர் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கு. 4 வருட தியாகத்தோடு மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டு நபியுடைய ஹதீஸ்களை அவர்கள் பாடமிட்டு பின்னால் அறிவித்தார்கள். கயாமனால் வரைக்கும் அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை 6 வயதில் நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். 9 வயதில் தான் நபி அவர்களோடு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய 18வது வயதில் நபி அவர்களை பிரிந்து விடுகின்றார்கள். 9 வருடம் தான் நபியுடன் பூர்த்தியாக வாழ்ந்தார்கள். அந்த 9 வருட வேலைக்குள்ளால நபி அவர்கள் யுத்தங்களுக்கு செல்லும் பொழுது இவர்களை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். வீட்டுடைய வேலை, வெளிச்சாலைகளை கவனிக்கக்கூடிய வேலை, இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுமார் 2210 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஹதீஸை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு சென்றிருக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்தை வாடகைக்கு அமர்த்தி ஒரு மாத காலமாக பிரயாணம் செய்து ஒரே ஒரு ஹதீஸை கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மதீனாவுக்கு பிரயாணம் செய்து ஷாமுக்கு பிரயாணம் செய்து அந்த ஒரு ஹதீஸை விளங்கி வந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், நபியுடைய மூத்த சஹாபாக்கள் இருந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு சிறிய வயது, அவர்கள் இளம் சஹாபாக்கள் உள்ளவர்கள், மூத்த சஹாபாக்களுடைய வீட்டுடைய முற்றத்தில் நான் போய் படுத்துக் கொள்வேன், பின்னொரு காலத்தில் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால நான் ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்தா அவர்கள் எல்லோருமே என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் ஹதீஸுக்கு செய்யக்கூடிய கண்ணியம் அதுவல்ல, அவருடைய வீட்டுடைய முற்றத்தில் நான் போய் படுத்துக் கொள்வேன், கடும் வெயில் அடித்துக் கொண்டிருக்கும், பயங்கரமான உஷ்ணமான காற்று வீசிக் கொண்டிருக்கும், வீட்டுடைய கதவை திறக்கிற வரைக்கும் வீட்டு வாசல்ல காத்துக்கொண்டே இருப்பேன், எப்ப வீட்டுடைய கதவை அவர் திறப்பாரோ அவரிடத்தில் அந்த ஹதீஸை கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்று எங்களுக்கு முன்னால புகாரி ஷரீஃப் என்று சொல்லி, முஸ்லிம் ஷரீஃப் என்று சொல்லி எவ்வளவு சர்வசாதாரணமாக மிக இலேசான முறையில நாங்கள் ஹதீஸ்கள் எங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த சஹாபாக்கள் ஒவ்வொரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பல நாட்கள் பல தினங்கள் மாதங்கள் பிரயாணம் செய்தார்கள். மூன்றாவதாக நபியவர்கள் சஹாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தினார்கள், சஹாபாக்களும் உற்சாகத்துடன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஈடுபட்டார்கள். ஆன்மீக கல்விக்கு, ஆக்ராவுடைய கல்விக்கு, அந்த வகையுடைய கல்விக்கு நபியவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிலே தான் அவர்கள் அதிகமான நேரத்தை ஈடுபட்டு அதன்படி செயல்படுவதில், அதன்படி அமல் செய்வதில் அவர்கள் ஆசை ஆர்வத்தோடு இருந்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஆஹா, நபி அவர்கள் முதலாவது தாவத்தில் ஈமானுடைய தாவத்தில், இரண்டாவது திக்கரின் மூலமாக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது, மூணாவது கல்வி, ஆன்மீக கல்வி, வஹியுடைய கல்வி, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி, இந்த கல்வியை படிப்பதில் சஹாபாக்கள் ஈடுபடுத்தினார்கள். இந்த தர்த்தீபில் தான் அனைத்து சஹாபாக்களும் தங்களை ஈடுபடுத்தினார்கள். சஹாபாக்களுடைய காலம் முடிகின்றது, சாபி எங்களுடைய காலம் வருகின்றது, தபா சாபி எங்களுடைய காலம் வருகின்றது, சாபி எங்கள் தபா சாபி எங்களுடைய காலம் வரும் வரைக்கும் இதே அடிப்படையில் இந்த மூன்று தர்த்தீபிலத்தான், முதலாவது தாவத்து, இரண்டாவது ஈமா, இரண்டாவது தர்க்கியா உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விக்ருடைய உழைப்பு, மூணாவது கல்வி, இந்த மூன்று தர்த்தீபிலத்தான் சாபி எங்களுடைய காலம் வரைக்கும் ஈடுபடுகின்றார்கள். சுமார் ஹிஜ்ரி 200வது ஆண்டு வரைக்கும் இதே தர்த்தீபில் ஈடுபடுகின்றார்கள். இருநூறுக்கு பின்னால் இந்த மூன்று வேலைகளும் நடக்கின்றது, ஆனால் தருத்தி கொஞ்சம் மாற்றப்படுகின்றது. ஏனென்றால் இதில் 200க்கு பின்னால்தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள் தோன்றினார்கள், பெரும் பெரும் நாதாக்கள் தோன்றுகின்றார்கள், ஷேகுல் ஹதீஸ்மார்கள் தோன்றுகின்றார்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் உலகத்திற்கு அவதரிக்கின்றார்கள், ஹதீஸ் கிதாபுகள் கிதாபுடைய வடிவத்திலே கோர்வை செய்யப்படுகின்றது. ஆரம்பத்தில் இமாம் மாலிக் மோத்தாவை கோர்வை செய்தாலும், அதற்கு பின்னால இமாம் அஹமது இப்னு ஹம்பல் முஸ்லிம் அஹமதை கோர்வை செய்தாலும், அதற்கு பின்னால் உள்ள காலத்தில் இருந்தால் அவர்களுடைய காலத்தில் கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகள்ல ஹதீஸும் இருக்கும், சஹீஹும் இருக்கும், இருக்கும், அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்களும் இருக்கும். ஆனால் ஹிஜ்ரி 200க்கு பின்னால இமாம் புகாரியுடைய காலம், இமாம் முஸ்லிமுடைய காலம், அவங்க சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் எடுக்கிறாங்க. அதற்கு பல நிபந்தனைகளை இட்டு இப்பொழுது ஹதீஸ் தல அவர்கள் சஹீஹுல் புகாரி, சஹீஹு முஸ்லிம் என்று சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் கிதாபுடைய வடிவத்தில் கோர்வை செய்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரி 200க்கு பின்னால கவிதையுடைய மோகம் அதிகமாகி நபியுடைய காலத்தில் இருந்த தாவத்திற்கு இருந்த முதலாவது இடம் ஹிஜ்ரி 200 அவர்களுடைய பாட வகுப்புல 10,000க்கும் மேற்பட்ட இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுடைய காலத்தில் இல்ல சொல்லக்கூடிய ஹதீஸ் உடனடியாக பதிவு செய்வாங்க. பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களுடைய பாட வகுப்புல வந்து உட்காருவாங்க. அமைச்சர்கள் வருவார்கள், சுல்தான்கள் வருவார்கள், மன்னர்கள் வருவார்கள், இளவரசர்கள் வருவார்கள், உமையாக்கள், அப்பாசியாக்களுடைய சித்தரசர்கள் எல்லாம் வந்து ஹஜ்ரத் இமாம் புகாரியுடைய பாடத்தில்
அமர்வார்கள். ஹிஜ்ரி 200க்கு பின்னால் உள்ள காலம், அது கல்வியுடைய காலமாக இருந்தது, அறிவுடைய காலமாக இருந்தது. அந்த ஹிஜ்ரி 200க்கு பின்னால் தான் இந்த ஆறு கிரந்தங்களை தோற்றுவித்த இமாம்கள் பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 194 இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 202 இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 204 இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 209 இமாம் திருமிதி இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 215 இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கின்றார்கள். ஆஹா, இரண்டாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆறு கிதாபுகளை கோர்வை செய்த இமாம்கள் பிறந்து அவர்கள் கல்வியை உற்சாகப்படுத்தி அதன் மூலமாக கல்விக்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவது தாவத்திற்கு மூன்றாவது சிக்கிறது. ஆட்சியில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. உமையாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், பின்னார்கள் அப்பாசியாக்கள் ஆட்சி செய்கின்றார்கள், அவர்களுக்கு மத்தியில சண்டை வருகின்றது. அதற்கு பின்னால பனு தைலம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள், அதற்கு பின்னால சல்ஜூக்கியர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள், அதற்கு பின்னால சுமார் 100 துருக்கியர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். இந்த காலத்துல ஆட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. ஹிஜ்ரி 200 ஹிஜ்ரி 450 500 ஆண்டு காலம் வரைக்கும் இதே சர்ச்சைகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இப்பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமான நாடுகளை ஆட்சியாக பிடிக்கின்றார்கள். பிடித்ததன் காரணமாக சொத்துக்கள் கூடுகின்றது, செல்வங்கள் கூடுகின்றது. எந்த அளவுக்கு சொத்து செல்வங்கள் கூடிவிட்டது என்றால், நபியுடைய காலத்திலேயே பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை சஹாபாக்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் பின்னால் ஹிஜ்ரி 300-400 ஆண்டு கால கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் செல்வங்கள் கிடைத்திருக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டுடைய திருமணத்திற்கு பல லட்சக்கணக்கான திரகங்களை செலவழிப்பார்கள். 20-30 விருந்து கொடுத்து அவர்கள் வீண்பரியம் செய்வார்கள். ஆடல்கள், பாடல்கள், கூத்துகள், கும்மாளங்கள், கலியாட்டங்கள் என்று அதிகமான பணங்களை வீண்பரியத்தில் ஹராமான முறையில் செலவழிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 450க்கு பின்னால் உள்ள காலத்தில் அந்த வேளையில அல்லாஹ்வை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்ல, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல. இந்த காலகட்டத்திலே தான் சில நல்லடியார்கள் வந்து எப்படியாவது இவர்களை அல்லாஹ்வுடன் இணைக்க வேண்டும் என்று ஹிஜ்ரி 450க்கு பின்னால வந்த அந்த காலகட்டத்தில் தான் சூஃபியாக்கள், ஷேக்குமார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் உருவாகின்றார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்து ஞானிகள் இருந்தாலும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபியங்கள் உள்ளவர்கள், ஆனால் தசவுகூடிய விஞ்ஞானம் உலகம் பூரா பரவக்கூடிய காலம் தரீக்கா பல நாடுகளுக்கு பல கண்டங்களுக்கு பரவியது ஹிஜ்ரி 450க்கு பின்னால. அந்த காலகட்டத்தில் தான் தரீக்காவை தோற்றுவித்த ஷேக்குமார்கள் உருவாகின்றார்கள். அவர்கள் ஜிக்ருக்கு முதலிடத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்ததற்கு காரணம் என்ன? அடியார்கள் அல்லாஹ்வை மறந்து கொண்டே இருக்கிறாங்க, பாவங்களை ஈடுபடுறாங்க, அநியாயங்களை செய்யறாங்க, வீண்பரியம், இஸ்ராஃபு, ஹராமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது இவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கணும் என்று சொல்லி ஷேக்குமார்கள் ஜிக்ரா முன்னால வைத்து அவர்களை பள்ளியின் பக்கம் அழைத்து, நீங்க ஜிக்ரு செய்யுங்க, அந்த ஜிக்ருக்கு எப்படி வருவது அதற்குன்னு சொல்லி நாரஸ்தாவை ஏற்படுத்தி, ஏதாவது இனிப்பு பண்ணங்கள் ஏற்படுத்தி, எப்படியாவது அவர்களை பள்ளியோடு தொடர்பாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள்? தரீக்காக்களை உருவாக்குகின்றனர். அந்த காலத்தில் வந்தவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 450 பிறக்குகின்றார்கள். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி குத்தத் தீர்ஹு காதிரியா காதிரியா தரீக்காவுடைய ஷேக் ஹிஜ்ரி 471 பிறக்குகின்றார்கள். ஹாஜா முஹைதீன் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜிஸ்தியா தரீக்காவுடைய ஷேக் இஸ்தாபகர் ஹிஜ்ரி 537 பிறக்குகின்றார்கள். ஷிஹாபுத்தீன் சுஹரவர்த்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஹரவர்த்தியாவுடைய ஷேக் ஹிஜ்ரி 539 பிறக்குகின்றார்கள். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 543 பிறக்குகின்றார்கள். அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாதுலியா தரீக்காவுடைய ஷேக் ஹிஜ்ரி 592 பிறக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த ஷேக்குமார்கள் எப்படியாவது அடியார்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும் என்று ஜிக்ருக்கு முதலிடம் கொடுக்கப்படுகின்றது, கல்விக்கு இரண்டாவது இடம் கொடுக்கப்படுகின்றது, தாவத்திற்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்படுகின்றது. இந்த மூன்று வேலைகளும் தர்தீபு மாறினாலும், ஓரளவு தர்தீபு முன்ன பின்ன ஆகினாலும், மூன்று வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த காலத்தில் உள்ள ஷேக்குமார்கள் தான் அவர்களுடைய நாட்டில் மட்டுமல்ல உலகத்துடைய பல பாகங்களுக்கு போனார்கள். நம்முடைய நாட்டுக்கு கூட யமனிலிருந்து வந்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டுடைய முஸ்லிம்களுடைய ஆரம்ப
கொல்லப்பட்டதாக பார்த்தோம் சொன்னா, யமனிலிருந்து வந்த சில அரேபியர்களின் மூலமாக கடைக்கரை பகுதியில் உள்ள ஊர்கள்ல முதலாவது அவர்கள் பாய்மர கப்பல்கள் வந்து அதன் மூலமாக நம்முடைய நாட்டில் வந்து அதன் மூலமாகத்தான் முஸ்லீம்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அரபிகள் வருகின்றார்கள், அதிலே விசேஷமாக ஷேக்மார்கள் வருகின்றார்கள். அவர்கள் துனியாவுடைய நோக்கத்தில் வரல, வியாபாரத்திற்கு வரல, தொழிலுக்காக வேண்டி வரல. வந்த நோக்கம் அடியார்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வருகின்றார்கள், வந்து உழைக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். ஆங்காங்கே அவர்கள் இன்றும் அடங்கி இருக்கின்றார்கள். யமனி மௌலானா மிஸ்ர் மௌலானா என்று பல நம்முடைய நாட்டுடைய பல பாகங்கள் அடங்கி இருக்கின்றார்கள். அந்த ஷேக்மார்களுடைய நோக்கமே அடியார்களை அல்லாஹுடன் இணைக்க வேண்டும் என்று. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, இந்த சக்தி டிகிரி 450 டிகிரி 600 வரைக்கும் சுமாராக கிட்டத்தட்ட இந்த அடிப்படையில இந்த மூன்று வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது ஜிக்ருக்கு முக்கியத்துவம், இரண்டாவது கல்விக்கு முக்கியத்துவம், மூணாவது தாவத்திற்கு முக்கியத்துவம். ஆனால் மூன்று வேலைகளும் ஓரளவு நடந்து கொண்டிருக்கின்றது. டிகிரி 600 பின்னால் இப்பொழுது உலக முஸ்லிம்களுக்கு மிக மோசமான ஒரு காலத்தை எதிர்நோக்குகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அதற்குரிய முக்கிய காரணம் இந்த மூன்று வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுகின்றது. அடிப்படையில கூட்டான முறையில நடந்த இந்த உழைப்பு விடுபடுகின்றது. தனிப்பட்ட முறையில எந்த காலத்திலும் இந்த உழைப்பு இந்த மூன்று வேலைகளும் விடுபடவே இல்லை. எதிரி 600 பின்னால எஜித்திமா ஐயத்தான முறையில கூட்டான முறையில நடந்த இந்த உழைப்பு விடுபடுகின்றது. அதிலிருந்து முஸ்லிம்களுக்கு முசீபத்து வர ஆரம்பித்து விடுகின்றன. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, இன்னி 600 பின்னால் உலகத்துடைய சாம் தேசம் பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், படித்தவர்கள், உலமாக்கள், ஆலிம்கள், ஆனா அல்லாஹுடைய பயம் அந்த தலைவர்களுக்கு, அந்த மன்னர்களுக்கு, அந்த சுல்தான்களுக்கு இருக்கல்ல. பணத்துடைய ஆசையும் பதவியுடைய ஆசையும் நாளுக்கு நாள் அதிகமாகின்றது. அந்த இரண்டும் அதிகமானதன் காரணமாக இப்பொழுது ஹராம் ஹலால் விளங்குதில்லை, ஹராமும் விளங்கவில்லை, ஹலாலும் விளங்கவில்லை. அநியாயம் செய்ய துணிகின்றார்கள். தைரியமாக ஆசைகளும் வந்து இந்த மூன்று வேலைகள் பொதுவான முறையில இஸ்லாமியர்களை மட்டும் விடப்பட்டு கொடுக்கின்றது. மேலான பெரியார்களை அந்த காலத்தரசான் சுல்தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசான், அவர் பகீன் மார்க்க கரையை நல்ல முறையிலே கற்றிருந்தவர். அவர் ஆலிமாகவும் இருக்கின்றார். அவர் பெரிய ஒரு பிரதேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு அடுத்த நாட்டிலிருந்து அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் அதாவது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அந்நியவர்கள். இந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வியாபார நோக்கத்துடன் 400 பேர்கள் கொண்ட ஒரு வியாபார குரூப், ஒரு படை வருகின்றது. இந்த இஸ்லாமியர் ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய ஊரில் சுல்தான் ஹாசன் ஷா கான் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றான். அவருடைய உதவி, அவருக்கு கீழே உள்ள ஆட்சியை பொறுப்புள்ளவர் அவருக்கு ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அனுப்புகின்றார். இப்படித்தான் பக்கத்து நாட்டிலே உள்ள 400 பேர்கள் வந்திருக்கின்றார்கள், நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தொழில் மூலமாக தொழில் ரீதியாக வந்திருக்கின்றார்கள். என்ன செய்ய அவர் பதில் அளிக்கின்றார்? இந்த 400 பேரிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொள்ளையடித்து அவர்களை கூட செஞ்சிருங்கன்னு சொல்லி அவர் உத்தரவிடுகின்றார். மேலான பெரியார்களை, கணவான்களை, சகோதர்களை, 400 பேர்களும் கொலை செய்யப்படுகின்றார். அதிலே ஒரே ஒருவர் எப்படியோ உயிர் பிழைத்து, உயிர் தப்பி சொந்த நாட்டுக்கு ஓடி அவருடைய தலைவருக்கு செய்தி கூறுகின்றார். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சகோதரர்கள் அநியாயமான முறையில கொலை செய்யப்பட்டு அவர்கள் கொண்டு போன பணங்களும் சொத்துக்களும் சூறையாடப்பட்டு விட்டது என்று சொல்லி இப்பொழுது அந்த இந்த நாட்டுடைய தலைவர் ஒரு லெட்டர் எழுதுகின்றார். அந்த இஸ்லாமியர்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய மன்னருக்கு, சமாதான பேச வந்த அந்த குரூப்பையும் கொலை செய்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அவர்களும் கொலை செய்யப்பட்டு விடுகின்றார்கள். இப்பொழுது அந்த அந்நியவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவன், அவனுக்கு பயங்கரமான கோபம் ஏற்பட்டு அவனுக்கு கீழே உள்ள முழு நாட்டு மக்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மலை அடிவாரத்தில் போய் நின்று கொண்டு, ஏ முஸ்லிம்களுடைய இறைவனே, ஏ இஸ்லாமியர்களுடைய கடவுளே, நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுட்டோம், நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டுட்டோம், முஸ்லீம்கள் நமக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று ஒரு மலை அடிவாரத்தில் போய் சத்தம் போடுகின்றார்கள். ஒரு அசரீதி சப்தம் வந்ததாம், நீங்க இப்பொழுது போய் முஸ்லிம்களுடன் யுத்தம் செய்யுங்க, ஒரு அசரீதி வருகின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அந்த சட்டத்தோட அந்த தலைவன், அவனுடைய பேரத்தான் ஜெங்கிஸ்கான், அவனுக்கு கீழே உள்ளவர்கள் தாத்தாரியங்கள் எல்லோருமாக சேர்ந்து இப்பொழுது முஸ்லீம்களை அழிப்பதற்கு, முஸ்லீம்களை ஒழிப்பதற்கு, முஸ்லீம்களை சின்ன பின்னமாக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றார். அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தன்னுடைய கிதாபுல எழுதுகின்றார்கள், பல வருட காலமாக இந்த தாத்தாரிங்களுடைய சரித்திரத்தை எழுதவா வேண்டாமா, எழுதவா வேண்டாமா என்ற பெரிய தடுமாற்றத்துல, குழப்பத்துல தான் நான் இருந்து கொண்டேன். இந்த சரித்திரத்தை நான் எப்படி எழுதுவது, என்னுடைய சக நண்பர்களுடைய மரணச் செய்தி, இதை நான் எப்படி எழுதுவது, இதை எழுதாமல் இருந்தாலும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்க, அவர்களுக்கு பாட படிப்பினை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இதை நான் எழுதுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், இதை வாசிக்க கூடியவர்கள் அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி நடக்காது என்று அவர்கள் நினைத்தாலும் இது ஹக்காக உண்மையாக நம்முடைய காலத்தில் இது நடந்தது. கியாமத் வரைக்கும் இது போன்ற ஒரு பயங்கரமான கொலைகள், பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கவில்லை என்று யாராவது சொன்னால் அதை நீங்க உண்மைப்படுத்துங்க. அந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீது அநியாயம் செய்யப்படுகின்றது. அவர்கள் எழுதுகின்றார்கள், முக்தே நசர் என்று சொல்லக்கூடிய அநியாயக்கார அரசன் யகூதிகளை கொண்டு குவிக்கின்றான். பல ஆயிரக்கணக்கான யகூதிகளை கொண்டு குவித்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சேதம் செய்து பெலஸ்தீனில் உள்ள கட்டிடங்கள், பில்டிங்கள், வீடு வாசல்கள் எல்லாம் அழித்து ஒழித்து சின்ன பின்னமாக்குகின்றான். அந்த முக்தே நசர் செய்த அநியாயம், இவன் சாத்தாரியங்கள் செய்த அநியாயத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லை, அது மிக சிறிய அநியாயம். அந்த அளவுக்கு பெரிய அநியாயத்தை இந்த ஜெங்கிஸ்கான் செய்திருக்கின்றான். கடைசி காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜால் கூட இவனுக்கு முன்னால் தஜ்ஜால் நல்லவன் தான் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏன் தஜ்ஜால் அவனை ஏற்றுக்கொண்டவர்களை துவர்க்க மாதிரி ஒன்றிருக்கும், அதனை தூக்கி எரிந்து விடுவான். அவனை நிராகரிக்கக்கூடியவர்களைத்தான் நரகத்திலே தூக்கி எரிந்து விடுவான். ஆனால் இந்த சாத்தாரியன்கள் யாரின் மீது இரக்கம் காட்டல்ல, பெரியவர்களின் மீதோ, சிறியவர்களின் மீதோ, ஆண்களின் மீதோ, பெண்களின் மீதோ, குழந்தைகளின் மீதோ, யாரின் மீது இரக்கம் காட்டல்ல. பத்து மாத கற்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை பிடுங்கி எடுத்து அதை ஓங்கி சூரியனை அடித்துக் கொண்டு செய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் முற்றும் முழுதுமாக இறக்க சிந்தனை எடுக்கப்பட்டு வருகின்றது. அதர நிஸ்கந்தர் துல்கர்னேன் அலைஹி ஸலாத்து வஸலாம் முழு உலகத்தை ஆட்சி செய்ய அவர்களுக்கு சுமார் 20 வருடம் அல்லது 10 வருடம் பிடிக்கின்றது. ஆனால் ஜெங்கிஸ் கானுக்கு 1 வருடம் கூட கழியல்ல, 1 வருட எல்லைக்குள்ளால உலகத்துடைய பல பாகங்களை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து குறித்து விடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பக்தாதுல மாத்திரம், பக்தாதுல மட்டும் ஒரே நாளையில 15 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இமாம் புகாரியுடைய புகாரான ரஷ்யாவுடைய சமர்கந்த பகுதியில ஒரே நாளையில 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். முஸ்லிம்களுடைய வீடுகளையும் விட்டு வைக்கல, முஸ்லிம்களுடைய பெரிய பெரிய 10 தொழிற்சாலைகளை நெருப்பை வைத்து கொளுத்து விடுவார்கள். எங்கேயாவது முஸ்லிம்கள் சமாதானமாகி சரந்தர் ஆனால் அதே முஸ்லிம்களை கேடயமா பாவித்து அடுத்த நாட்டிலுள்ள முஸ்லிம்களுக்கு இவர்களுடன் யுத்தம் செய்ய வைத்து அவர்களை கொன்றதற்கு பின்னால இவர்களையும் கொலை செய்து விடுவார்கள். அந்த அளவுக்கு மோசமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஏறி வந்த குதிரைகளால் செல்ல முடியாமல் அந்த அளவுக்கு பூமி எல்லாம் இரத்தத்தால் இரத்தத்தால் நிரம்பி ஏறி வந்த குதிரைகளால் செல்ல முடியாமல் குதிரைகள் வலிக்கு கீழே விழக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு முழு பூமியும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்க. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு அல்லா கோழித்தனத்தை போட்டுட்டான் சொன்னா அல்லாமா இவன் ரஹமத்துல்லா இலைஹி எழுதுகின்றார்கள். அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒரே ஒருவன் வருவான். அவன் வந்து ஒரு ரோட்டில் உள்ள 100 ஆண்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை குனிங்கன்னு சொல்லி 100 பேரையும் குனிய வைத்து விட்டு அவன் ஒரு வீட்டுக்குள்ளே சென்று ஒரு வாளை எடுத்துக் கொண்டு வந்து இந்த 100 பேருடைய கழுத்தை ஒன்றன் பின் ஒன்றாக அறுப்பான். ஒரே
ஒருவர் கூட தன்னுடைய தலையை தூக்கி நீ என்ன செய்கிறாய் என்று கேட்பதற்கு கூட துணிச்சல் இல்ல, தைரியம் இல்ல. அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு கோடைத்தனம், அவர்களுக்கு ஒரு வெறி பிடித்தவர்களை போன்று அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். மக்தபாக்களை உடைத்திருந்தார்கள், லைப்ரரிகளை உடைத்திருந்தார்கள், ஆயிரக்கணக்கான மசூதிகளை உடைத்திருந்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அவர்கள் பக்தாதுக்குள்ள வரக்கூடாது. அந்த நேரத்தில் பக்தாது தான் இஸ்லாமியர்களுடைய மருக்கள் சென்ற பீடமாக இருந்தது. முஸ்லிம்களுடைய மைய இடம் ஈராக்கில் உள்ள பக்தாது சிட்டியாக இருந்தது. பக்தாதுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், தஜ்ஜலா நதிக்கு மேலால் இருந்த பாலத்தை உடைத்து விட சென்றார்கள். இப்போது சாத்தார் எங்களிலே உள்ள ஒரு சிலர்கள் அந்த தஜ்ஜலா நதியிலே நீந்தி அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒட்டகத்தை அனுப்பி, இவர்கள் ஒட்டகத்துடைய வாள் அதாவது குதிரையை அனுப்பி குதிரையுடைய வாளை இவர்கள் பிடிப்பார்கள். இவர்களுக்கு பின்னால ஆயுதங்கள் கட்டப்பட்டு அந்த ஒரு வேகு பின்னால தண்ணீரை மிதந்து கொண்டு வரும். அதே நிலையில அவர்கள் கரையை அடைந்து முதலாவது பக்தாதுக்குள்ள நுழைந்து என்ன செய்தார்கள், ஒரே ஒரு லைப்ரரியை உடைத்து, ஒரே ஒரு குத்துபுகானா லைப்ரரியை உடைத்து அதில் உள்ள கிதாபுகளை மாத்திரம் எடுத்து பெரிய ஒரு பாலத்தை கட்டுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கலவான்களே, சகோதர்களே, எழுதுகின்றாங்க, ஒரு மாதம் வரைக்கும் அந்த நைல் நதியில் அந்த தஜ்ஜலா நதியில ஓடிய தண்ணி கருப்பு நிறமாக தான் ஓடிச்சு. சர்வ சாதாரணமாக எழுதி அதை அழுத்தி எழுதக்கூடிய அளவுக்கு கருப்பு நிறமாக ஓடிச்சு. சாதாரணமான ஒரு பாலம் அல்ல, ஒரே நேரத்தில் மூணு வாகனம் போய் வரக்கூடிய அளவுல அகலமான பெரிய ஒரு பாலத்தை ஒரு லைப்ரரியை வீச்சு கட்டினாங்கன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய லைப்ரரி, எத்தனை லட்சக்கணக்கான கிதாபுகள். மேலான பெரியார்களே, கடவான்களே, சகோதர்களே, எந்த அளவுக்கு பக்தாதுக்குள்ள நுழைந்து அநியாயம் செய்தாங்கண்டா, பக்தாதுக்குள்ள இருந்த அனைத்து ஆண்களையும் கொலை செய்து அந்த ஆண்களுடைய ஜனாதாக்கள் ஆங்காங்கே அரிசி மூட்டை நெல்லு மூட்டை குமித்து வைக்கப்பட்டிருப்பதை போன்று ஆண்களுடைய ஜனாதாக்கள் குமித்து வைக்கப்பட்டிருக்க அதை தூக்கி எடுத்து கபல் செய்து அடக்குவதற்கு கூட ஆண்கள் இல்லாமல் பல தினங்களாக அந்த ஜனாதாக்கள் அப்படியே கிடந்து அதற்கு பின்னால பெரிய ஒரு மழை பெய்து அந்த மழை தண்ணீரில் அந்த ஜனாதாக்கள் பாட் பாட்டாக அவைகள் பிரிந்து சென்று அதன் மூலமாக துருவாடி வீசி அந்த துருவாடி ஷாம் தேசத்திற்கு வீசி ஷாம் தேசத்தில் உள்ள பலர்கள் கோலரா நோயால இறந்திருக்கின்றார்கள் என்றும் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இவ்வளவு பெரிய ஆபத், ஒவ்வொரு நாட்டில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சொத்துக்கள் செல்வங்கள் உடமைகள் மஸ்ஜித்கள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் மக்தபாக்கள் இவைகள் அனைத்தும் அழித்து ஒழிக்கப்பட்டதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன, ஹிஜ்ரி 600 வரைக்கும் நடந்து கொண்டிருந்த இந்த மூன்று வேலைகளை விட்டதனுடைய பிரதிபலன் உலக முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை, இவ்வளவு பெரிய நஷ்டத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஒவ்வொரு நாடு நாடாக அந்த சாத்தாரியங்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜெங்கிஸ்கான் அவனுடைய 4 மகன்மார் அவனுடைய பேர குழந்தைகள் எல்லோருமே யுத்தத்தில் ஈடுபடுகின்றார்கள். கடைசியாக மிஸ்ரை தாக்க வேண்டும் என்று சொல்லி மிஸ்ருக்குள்ளே நுழைவதற்கு திட்டம் தோடுகின்றார்கள். அந்த நேரத்தை மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அல்லாம ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். அவர் யோசிக்கின்றார், பக்தாதில் உள்ளவர்கள் கூட தாத்தாரியங்களை எதிர்த்து அவர்களால் வெற்றி காண முடியவில்லை, தாத்தாரியங்களை எதிர்க்க எங்களுக்கு சக்தி இல்லை, எதிர்த்தாலும் அவர்களை நாம் வெற்றி கொள்ள முடியாது, வேற வழியில தான் இவர்களை வெற்றி கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாம என்ன செய்கின்றார்கள், ஒரு உலமாத்துடைய படையை உலமாத்துடைய ஜமாத்தை தயார் செய்து அந்த தாத்தாரியங்கள் உள்ள ஒருவன் ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அந்த நாட்டுக்கு இந்த உலமாக்களுடைய ஜமாத்தை அனுப்பி வைக்கின்றார்கள் வெளிரங்கத்தில் வியாபாரிகள் உள்ரங்கத்தில் தாவத் கொடுக்கக்கூடிய அதே நோக்கத்தில் உலமாக்களுடைய படை அங்கே சென்று சபபுக்கு வெளிரங்கத்தில் கொஞ்சம் வியாபாரம் செய்வது மறைமுகமாக அந்த மாசத்துல பஜார்ல அந்த நாட்டு உள்ளவர்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். கொஞ்ச காலம் பயப்படமாட்டார்கள் பயப்படல்ல அல்லாஹ் அமைதி நம்பிக்கை வச்சு அந்த பிருக்கா ஹானுக்கும் தாவத் கொடுக்கின்றான். கடைசியில அவனுடைய உள்ளம் மாறி அவன் முதல்ல கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றான். உலக சரித்திரத்துல இதற்கு நிகர் வேற எந்த சரித்திரமும் இருக்க முடியாது. அல்லாமா ருக்னுத்தீன் பைபரஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்களுடைய படையை தயார் செய்து தாயிகளாக அனுப்பி அந்த திருக்கா சாதிடம் அனுப்பி அவனின் மூலமாக என்ன செய்கின்றார்கள், பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இப்பொழுது ஜங்கிஸ் கானுக்கு 4 ஆண் குழந்தைகள், சத்தாய கான், உக்தாய கான், ஜூஜி கான், 4 ஆண் குழந்தைகள், அவர்களுடைய பேர குழந்தைகளும் ஒவ்வொரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பேர குழந்தை தான் ஹலாக்கு கான் என்று சொல்லக்கூடியவன், அவன் இப்பொழுது மித்திரை தாக்க வந்த நேரத்தில் அந்த திர்கா கான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் சொல்லிட்டாரு, முதல்ல எங்கட நாட்டுடைய மக்களுடன் யுத்தம் செய், அதுல வெற்றி பெற்றா தான் நீ மிஸ்ருடன் யுத்தம் செய்யணும் சொல்லி கிடைத்த மிஸ்ருக்குள்ள சாத்தாரிங்களால் நுழைய கிடைக்கல. அந்த திர்கா கான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொடுக்கின்றார். அதற்கு பின்னால இது முஸ்லிம்களுக்கு கேள்விப்பட்டு இப்பொழுது தாவத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்து தனித்தனி நபர்கள் செல்கின்றார்கள். ஈரானுடைய ஒரு ஆணின் செல்கின்றார், ஆதர் பீஜானுக்கு செல்கின்றார். ரஷ்யாவிலே உள்ள ஆதர் பீஜான் பகுதியை தைமூர் துகலக் என்று சொல்லக்கூடிய அந்த ஹலாக்கு கானுடைய பேரப்பிள்ளை தைமூர் துகலக் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஈரானுடைய ஒரு ஆணில் போய் அந்த தைமூர் துகலுக்கு தைரியமாக தாவத் கொடுக்கின்றார். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து அந்த ஆதர் பீஜானுடைய 10 லட்சம் தாத்தாரியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு விடுகின்றார்கள். கடைசியில் ஜங்கிஸ் கானும் கலிமா சொல்கின்றார், அவருடைய மகன்மார்களும் கலிமா சொல்கின்றார்கள், அவருடைய பேர குழந்தைகள் அதிகமானவர்கள் வந்து இஸ்லாத்திற்குள்ள நுழைகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஹிஜ்ரி 600 வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. அது வரைக்கும் முஸ்லிம்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். 600க்கு பின்னால இஜ்திமாயத்தான அடிப்படையில் இந்த 3 வேலைகள் விடுபட்டதுனால உலகத்திற முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டது. ஆனால் எந்த காலத்திலும் இன்ஃபிராதி தாவத் விடுபடவே இல்லை. எல்லா காலத்திலும் இன்ஃபிராதியக்கான தாவத் நடந்து கொண்டே இருந்தது. இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக சுமார் 20,000 காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஜனாதாவை பார்த்து 20,000 காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய ஜனாதாவில் சுமார் 13 லட்சம் மனிதர்கள் கலந்திருக்கின்றார்கள். உலகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வேறு யாருடைய ஜனாதாவிலும் கலந்திருக்க மாட்டார்கள். அவர்களின் மூலமாக இவ்வளவு பெரிய மாற்றம். அல்லாமா இப்னு ஜரீர் சப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக 20,000 காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். 1 லட்சம் பாதிகள் தோபா செய்து திரும்பி இருக்கின்றார்கள். ஏன் ஹாஜா முஹிதீன் ஜிஸ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லாகூர் நிரந்தி தில்லி வரைக்கும் ஒரே ஒரு பிரயாணத்தை செய்கின்றார்கள். அந்த பிரயாணத்தின் மூலமாக 90,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அல்லாமா இப்னு தூ மரக் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மகான், அவர் வட ஆப்பிரிக்கால போய் முயற்சி செய்து முழு வட ஆப்பிரிக்கா மக்களையும் இஸ்லாத்திற்குள் எடுத்து வருகின்றார்கள். இதெல்லாம் இன்ஃபிராதி தாவத். எல்லா காலத்திலும் இன்ஃபிராதி தாவத் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஹிஜ்ரி 600 வரைக்கும் இந்த 3 வேலைகளும் நடந்து கொண்டிருந்தது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஹிஜ்ரி 600க்கு பின்னால் இந்த 3 வேலைகள் பொதுவான முறையில கூட்டான முறையில விடுபட்டதன் காரணமாக இவ்வளவு பெரிய அழிவும் ஃபசாதும் சோதனைகளும் ஏற்பட்டு அதற்கு பின்னால அல்லாஹ் ருக்னு தீன் பைபரஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து மீண்டும் தாவத்துடைய வாசலை அவர்கள் திறந்து விடுகின்றார்கள். அதன் மூலமாக தாத்தாரியங்கள் திரும்பி மீண்டும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பித்து விடுகின்றது. ஆனால் அந்த 3 வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு சில நாடுகள் நடந்தாலும் பொதுவான முறையில கூட்டான முறையில நடந்தது விடுபட்டுக் கொண்டே இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, இஸ்லாமியர்கள் பிடித்த நாடுகள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய கரத்தை விட்டும் அந்நியர்களுடைய கரங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறது. தாலிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள். ஸ்பெயினை அவர்கள் பிடித்தார்கள். 800 வருடம் ஆட்சி செய்தார்கள். இந்த உழைப்பு விடுபட்டதன் காரணமாக அந்த ஸ்பெயின் மீண்டும் கிறிஸ்தவர்களிடம் போய் சேர்ந்து வருகின்றது. இந்தியாவை சுமார் 800 வருடம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டதன் காரணமாக மீண்டும் இந்தியாவை பிரிட்டிஷ்காரர்கள் வந்து பிடித்ததோடு நின்று விடாமல் என்ன செய்கின்றார்கள், எப்படியாவது முஸ்லிம்களை மதம் மாற்றணும். கிறிஸ்தவர்கள் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், இந்துக்களை மதம் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம் இல்ல, அவர்களை இலேசான முறையில மதம் மாற்றினேனும், ஆனா முஸ்லிம்களை மதம் மாற்றுறது அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு லேஸ் இல்ல, அவர்கள் ஜீனல உறுதியாக இல்லாவிட்டாலும் உலமாக்களுடைய பேச்சை மீற மாட்டார்கள். உலமாத்தால் கடல்ல பாய சொன்னாலும் பாய்வதற்கு தயார், மனிதனுக்கு கீழே குதிக்க சொன்னாலும் குடிப்பதற்கு தயார். அந்த காலத்துடைய முக்கியமான அரசர்கள், அதாவது இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் கூட உலமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். இருந்தார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஆலம்கீர், அதே மாதிரி ஷாஜஹான் போன்ற முக்கியமான முகலாய மன்னர்களும் உலமாக்கள் எதை சொன்னாலும் சரி அந்த கோட்டை மீறாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் பார்க்கின்றார்கள், முஸ்லிம்கள மதம் மாற்றது அவ்வளவு இலேஸ் இல்லை. அதனால் என்ன செய்தார்கள், இஸ்லாமியர்கள் உள்ள நல்ல விவேகி, நல்ல புத்திஜீவி, நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு சிலர்களை விலைக்கு வாங்கி என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு புதிதான ஒரு கொள்கையை உண்டு பண்ண அவர்கள் தூண்டுகின்றார்கள், பணம் கொடுக்கின்றார்கள், அவர்களை விலைக்கு வாங்கி விட்டார்கள். அவ்வாறு விலைக்கு வாங்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் மிர்சா குலாம் அஹமத் காதியானி என்று சொல்லக்கூடியவர். ஆங்கிலேயர்களால் விலைக்கு வாங்கப்பட்டவன் காதியானி என்று சொல்லக்கூடிய ஒன்றை உருவாக்கியவன் மிர்சா குலாம் அஹமத் காதியானி. அதே மாதிரி சர் சஜித் என்று சொல்லி ஒரு தப்சீரை எழுதியிருக்கின்றார், அவரும் அந்த ஆங்கிலேயர்களால் விலைக்கு வாங்கப்பட்டவர். அதே மாதிரி அகமது ரிதா கான் என்று சொல்லக்கூடியவர் தேவபந்துடைய உணவாக்களுக்கு மாற்றமாக தாவத்துடைய உழைப்பை செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றமாக அவர்கள் காசு என்றெல்லாம் சவுதி அரபில் உள்ள அந்த இரண்டு ஹரமீன்களுடைய பத்துவாக்களை காட்டி இவர்கள் காசுர்கள் என்று சொல்லி ஊடகம் பூரா அந்த பத்துவாவை இஷ்யூ பண்ணினவர் அகமது ரிதா கான். அவரையும் அந்த ஆங்கிலேயர்கள் விலைக்கு வாங்கியவர்கள் தான். ஆனால் அந்த பத்துவாவுக்கு மாற்றமாக மீண்டும் ஹரமீனுடைய இரண்டு ஹரமீனுடைய முக்கியமான உளமாக்கல் மிஸ்ருடைய உளமாக்கல் ஒரு கிட்டாபையை எழுதி இந்த உழைப்பை செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள், இந்த உழைப்பு ஹக்கானது, இந்த உழைப்பு உண்மையானது என்று சொல்லி இரண்டாவது கட்டமாக அவர்கள் ஒரு கிட்டாபையை எழுதி அனுப்பி வைத்து விட்டார்கள். அல் முஹன்னத், அல் முஃபன்னத், உருவப்பட்ட வாள், உருவப்பட்ட இந்திய வாள் என்ற கருத்துப்பட ஒரு கிட்டாபை அவர்கள் எழுதி இந்த தேவபந்துடைய உளமாக்கல் அஷ்ரஃபரி தாலவி, ரஷீத் அகமது கந்தோஹி, காசிம் சாம் நானூத்தவி போன்ற பெரியார்கள் எல்லாம் நல்லவர்கள், அவர்களுடைய அகீதா சுத்தமானது, அவர்களுடைய கொள்கை சுத்தமானது என்று சொல்லி அவர்கள் இரண்டாவது அந்த கிதாபை எழுதி அனுப்புகின்றார்கள். ஆனால் இந்த அகமது ரிதா கான் என்ன செய்கின்றார், அந்த இரண்டாவது கிதாபை மறைத்து முதலாவது அவர்கள் அனுப்பிய பத்துவாவை தான் பல இடங்களில் வைத்து இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் நம்முடைய பக்கத்தில் ஏராவூர்ல கூட ஒரு சிலர்கள் இருப்பார்கள். அங்க முக்கியமான ஒரு ஆள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தாரு, அவரும் அந்த பத்துவாவை காட்டிக் கொண்டு சப்ளைக்காரர்கள் எல்லாம் காஃபிர், சவுதியுடைய பத்துவா வந்திருக்கிறது எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். அது முதலாவது கொடுக்கப்பட்ட பத்துவா, இரண்டாவது அதற்கு நேர் மாற்றமான பத்துவாவை அவர்கள் யாருக்கும் காட்டுவதில்லை. ஆனால் அது இன்று வரைக்கும் கிதாபுடைய வடிவத்தில் இருக்குது. இப்பொழுது ஆங்கிலேயர்கள் என்ன செய்கின்றார்கள், அகமது ரிலா கானை விலைக்கு வாங்குகின்றார்கள். காதியான், அதாவது காதி அகமது ரிலா கானை விலைக்கு வாங்குகின்றார்கள், மிர்சா குலாம் அகமது காதியானை விலைக்கு வாங்குகின்றார்கள், சரி செய்தை விலைக்கு வாங்குகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் தான் மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, எப்படியாவது முஸ்லிம்களை இஸ்லாத்தில் வைத்து பாதுகாக்கணும். போற போக்குல இஸ்லாமியர்களுடைய ஈமானுக்கே ஆபத்து வந்துருச்சு, இவர்களை மதம் மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று முக்கியமான உலமாக்கள் டெல்லியிலிருந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக என்ன செய்கின்றார்கள், முஸ்லிம்களை தூண்டி முஸ்லிம்களுக்கு விளங்க வைக்கின்றார்கள். அது உள்ளவர்கள் தான் தேவ்பந்த் மதரசாவை தோற்றுவித்த மௌலானா காசிம் சாம் நானூத்தவி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ரஷீத் அகமது கங்கோஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஹலீல் அகமது சஹாரன்பூரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் சந்திக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. அதனால் இவர்கள் பயந்துட்டாங்க, கால போக்குற மக்களுடைய கூட்டம் கூடி எனக்கு பேரும் புகழும் கூடி என்னுடைய அமல இபாதத்திற்கு கூட ஊறு வந்து விடுமோ என்று பயந்து இரவோடு இரவாக காஞ்சிலாவை விட்டுட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல்ல ஒதுங்கி கொள்கின்றார்கள். யார், மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலை, மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களாலதான் முஃப்தி மிர்சா இலாஹி பக்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய குழந்தைகளுக்கு ஓதி கொடுப்பதற்காக வேண்டி மூலா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி காலையில போய் ஓதி கொடுப்பாங்க, மாலையில வந்து அந்த பள்ளிவாசல்ல அமர்ந்து கொள்வாங்க. மிர்சா இலாஹி பக்ஷ் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னா, பஹாதுர் ஷாஹ் என்ற முகலாய அரசர்கள் கடைசி அரசருடைய சம்பந்தியாக இருந்தார். ஆங்கிலேயர்கள் வந்து முகலாய மன்னர்கள் அனைவர்களையும் பர்மாவுக்கு நாடு கடத்தி விட்டு இந்த முஃப்தி மிர்சா இலாஹி பக்ஷ்
இவர் மட்டும் நல்லவர், ஆனா நீங்க டெல்லி சிட்டியில் இருக்க கூடாது. டெல்லியில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுல போய் ஒரு நீங்க பங்களாவை கட்டி இருந்துகோங்க அனுமதி கொடுக்கிறாங்க. இவர் இப்பொழுது அந்த பங்களாவை கட்டி அதுல தங்குகின்றார். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலை தான் மூலனா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே வந்து தங்குகின்றார்கள். மிர்சா இலாஹி பக்ஷுடைய குழந்தைகள் போதி கொடுக்கின்றார்கள். பள்ளிவாசல வேற எந்த ஆண்களும் இல்ல. ரொம்ப கவலையோடு வெளியில ரோட்டுக்கு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. போல வாரவர்களை பார்த்து யாராவது முஸ்லிம்கள் மாதிரி அடையாளம் தெரிந்தா மூட்டைகளை தூக்கி கொண்டு வருவாங்க மேவாசிலிருந்து. அந்த மூட்டைய அப்படியே இவர்கள் அவனை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய கையால் இந்த மூட்டையை கீழால் இறக்கி வைத்து விட்டு தன்னுடைய கையால என்ன செய்வார்கள், கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து அவருக்கு குடிக்க கொடுத்து விட்டு ரெண்டகா சலாத்து சுக்குரு சொல்லுது. யாரா ஒரு முஸ்லிமுக்கு ஹிதுப செய்யக்கூடிய பாக்கேசியாவது எனக்கு சந்தை என்று சொல்லி நன்றி செலுத்துவாரு. அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க எங்க போறீங்க, கூலி வேலைக்கு போறேன், உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 அணா கிடைக்கும், அந்த 2 அணாவை நான் இங்கே தாரேன், நீங்க இங்கே எழுதுகோங்க சொல்லி ஒவ்வொருவராக அந்த பள்ளிவாசல்ல வைத்து அவர்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து வுது செய்ய வைத்து தொழுகையுடைய ஆரம்ப மசாயல்கள் சூரத்துல் ஃபாத்திஹா அத்தஹியாத்தே வுதுவுடைய முறையெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு ஒரு நாள் ஜமாத்தா சொல்ல உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. எத்தனையோ நாட்களுக்கு பின்னால இன்றைக்கு ஜமாத்தா சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு சொல்லி அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதிகமான நன்றி செலுத்துறாங்க. மூலானா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி இப்படியே இவர் அந்த மேவாஸ் மக்களுடன் இவருக்கு புலச்சங்கள் கொஞ்சம் அதிகமாகின்றன. இப்பொழுது அவர்கள் அவர்களுடைய ஊருக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அங்கே போய் சில பள்ளிவாசல்களை கட்டுகின்றாங்க, ஆரம்ப மதரசாக்களை கட்டுகின்றாங்க. அந்த வேளையில தான் ஆங்கிலேயர்கள் முஸ்லீம்களை மதம் மாற்றிக் கொண்டிருந்தாங்க. அதிலிருந்து எப்படியாவது முஸ்லீம்கள் நீங்க உங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி முதலாவது என்ன செய்தாங்க, முஸ்லீம்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்தாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இத சொல்லுங்க, இதுதான் முஸ்லீம்களுடைய அடையாளம் என்று சொல்லி முதலாவது களிமாவை விளங்க வைத்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல மேவாசல வாழ்ந்த மக்கள் 100க்கு 100 எந்தக்கல மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய வீடுகள்ல சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய பெயர்கள்ல ஓடு பின்னால இந்துக்களுடைய அதே பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்துக்களை மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தீபாவளிய இவர்களும் கொண்டாடுவாங்க. இவர்களுடைய திருமணத்துல இந்துக்களுடைய பண்டித் இந்துக்களுடைய முக்கியமான மத குருவும் இவர்களுடைய திருமணத்துல வந்து கலந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு முஸ்லிம்களை இந்துக்களும் கலாச்சாரத்துல இந்துக்களுடைய கலாச்சாரத்தோடு ஒன்று இணைந்திருந்த காலகட்டத்துல தான் மூலனா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி பார்க்கிறாங்க. விருந்துக்காரர்கள் பெரிய முயற்சி செய்து முஸ்லிம்களை மதம் மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து பாதுகாக்கணும் சொல்லி மேவாசத்தை சென்று சில பள்ளிவாசல்களை கட்டி சில மதரசாக்களையும் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்களுக்கு விளங்க வைக்கின்றார். எந்த அளவுக்கு சொன்னா பிரிட்டிஷில் உள்ள முக்கியமான ஒரு கூட்டம் லண்டன் இருந்து வருகின்றார்கள். வந்து பார்க்கின்றார்கள், முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் உறுதியாக இருக்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் இவர்களை மதம் மாற்ற முடியாது, அதனால் என்ன செய்யணும், முதலாவது இவர்களுடைய உலமாக்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமா லண்டன்ல இருந்து வந்து குரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல நீங்க முதலாவது முஸ்லீம் உலமாக்களை கொண்டுடுங்க. அப்ப கேட்கிறாங்க, உலமாக்களுக்கு என்ன அடையாளம், எப்படி உலமாக்களை கொள்றது, 3 அடையாளங்களை பாருங்க, எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அந்நியவர்கள் இஸ்லாமியர்களுடைய உலமாக்களை பத்தி, எந்த அளவுக்கு 3 அடையாளங்களை சொல்றாங்க. இந்த 3 அடையாளமும் இருந்தா அவர் ஆலிமாகத்தான் இருப்பார். முதலாவது அவர் தாடி வைத்திருப்பார், இரண்டாவது அவருடைய ஜுப்பா முழங்காலுக்கு கீழால் இருக்கும், மூணாவது அவருடைய பைஜாமா கரண்டைக்கு மேலால் இருக்கும். பைஜாமா கரண்டைக்கு மேலால், ஜுப்பா முழங்காலுக்கு கீழால், முகத்திலே தாடி, இந்த 3 அடையாளமும் இருந்தா அவன் ஆலிமாகத்தான் இருப்பான். கொள்ளைங்கள் உத்தரவிடுகின்றான். 3 நாட்கள்ல 55,000 உலமாக்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். டெல்லி சிட்டியில மட்டும் 55,000 உலமாக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். எதிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்கணும் சொல்லி மூலனா இஸ்மாயில் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரிய அளவுல முயற்சி செய்யறாங்க. மேலான பெரியார்களே, கணவர்களே, சகோதர்களே, அவர்களை அல்லாஹுடைய நாட்டம் கடைசியில் அவர்கள் வஃத்தாகி விடுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அவர்களுடைய ஜனாதாவோட கலந்து கொள்வதற்காக வேண்டி டெல்லி சிட்டியிலிருந்து நிசாமுத்தீன் வரைக்கும் ரோட்டுடைய 2 பக்கத்துல கயிறு போட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த 6 கிலோமீட்டர் அனைத்தும் ஜனங்களுடைய கூட்டம் தான் இருந்தது. எத்தனையோ பேருக்கு அந்த ஜனாசாவை தூக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலான்னு சொல்லி மூலான அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப் எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நல்ல மனிதர் என்று சொன்னா அதே கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு கிராமத்தாக இருக்கலாம், அவர்களுடைய ஜனாசா கிழமையான கூட்டம் மெதுவாக எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஜனாசாவிலிருந்து ஒரு சத்தம் வந்ததாம். பக்கத்தில் உள்ள இன்னும் ஒரு நல்ல மனிதர் அந்த சப்தத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஜனாசாவிலிருந்து சப்தம் வந்து கொண்டிருக்கிறது, என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள், என்னை வேகமாக கொண்டு செல்லுங்கள். என்னை எதிர்பார்த்துக் கொண்டு நபியவர்களும் சஹாபாக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேகமாக தூக்கி செல்லுங்கள் என்ற சப்தமும் அந்த ஜனாசாவிலிருந்து வந்ததாக அதை கேட்ட முக்கியமான ஒரு நண்பர் சொன்னதை மூலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் மூலானா இல்யாஸ் அவர் உன்கி தீனி தாவத் என்ற அந்த கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மூணு ஆண் குழந்தைகள், ஒன்று மூலானா யஹ்யா, இரண்டாவது மூலானா முகம்மத், மூன்றாவது மூலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூன்று ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். மூத்தவர் மூலானா முகம்மத் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இரண்டாவது மூலானா யஹ்யா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மூலானா மூலானா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மூலானா இஸ்மாயில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தானதோடு அவருடைய இடத்திற்கு மூலானா முகம்மத் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து வாப்பாவுடைய அதே முயற்சியை செய்யறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவர்களும் பெரிய மனிதர். எந்த அளவுக்கு அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்குது, அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள 16 வருஷத்துல ஒரே ஒரு நாளுடைய தஹஜ்ஜுத் கூட அவருக்கு தவறல. அந்த அளவுக்கு பெரிய மனிதர். ஒரு நாள் இஷா தொழுதுட்டு விஜய தொழுகையுடைய சஜதால் இருக்கும் போது அவருடைய உருவக பிரியது. இது மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மூத்த சகோதரன். இரண்டாவது மௌலானா யஹ்யா சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் நம்முடைய ஃபதாயில் ஆமால் கிதாபை எழுதிய ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாப்பா தான் மௌலானா யஹ்யா சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. அதற்கு பின்னால தான் மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில தன் வாப்பாவும் நானாவும் இருந்த அதே இடத்திற்கு அவர்களை வரும்படி அந்த மேவாசிகள் வற்புறுத்தி மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். பங்களாவுக்கு பக்கத்தில் அந்த பள்ளிவாசல் இருந்ததுனால அதற்கு தான் பேர் பங்களாவாலி மஸ்ஜித். அதே மஸ்ஜித் தான் இன்று நிசாமுதீன் மர்கஸாக இருந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதே பங்களாவாலி மஸ்ஜிதுல மௌலானா இல்யாஸ் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாப்பா தன்னுடைய நானாவுடைய சேவையை தொடர்ந்து செய்கின்றார்கள். எப்படியாவது முஸ்லிம்களை பாதுகாக்கணும், கரிமாவை அறிமுகம் செய்கின்றார்கள். கரிமா சொன்னதோட இரண்டாவது தொழுகையை அறிமுகம் செய்கின்றார்கள். இந்த 6 நம்பர் ஒட்டு மொத்தமா வரல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. கரிமாவை நல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தொழுகையை அறிமுகம் செய்து கொடுக்கிறாங்க. தொழுகுறாங்க, மசாயில் தெரியாது, அவர்களுடைய சொந்த பணத்தால மேவாத் பகுதியில் 40 அதிகமான பள்ளிவாசல்களை கட்டுகின்றார்கள். அதிகமான மக்தபாக்களை ஏற்பாடு செய்கின்றார்கள். மக்தபாக்கள் சொன்னா குரான் ஓதக்கூடிய மஜ்லிஸாக்கள் உண்டு பண்ணி முதலாவது ஆரம்ப இஸ்லாமிய அறிவை கற்றுக் கொடுப்பதற்காக அதிகமான மக்தபாக்களை உண்டு பண்ணுகின்றார்கள். மேவாசி மக்கள் வற்புறுத்துவாங்க, நீங்க வரணும், இவர்கள் முதலாவது போன்ற கண்டிஷன் என்ன, மக்தப ஆரம்பிப்பீங்களா, மதரச ஆரம்பிப்பீங்களா, மதரச ஆரம்பிச்சா தான் வருவேன் என்று கண்டிஷன் போடுவாங்க. முதலான எப்படியாவது நம்முடைய பூமியை மிதிக்கணும் என்று சொல்லி அவருடைய கண்டிஷன் நிறைவேற்றுவதற்கு மக்தபாக்கள் ஆரம்பிப்பாங்க. அவர்கள் அந்த காலத்துல மேவாசி மக்கள் எல்லா விவசாயிகளாக இருந்தாங்க. 5-6 வயசான உடனே ஆட்டு மந்தைகளை மாட்டு மந்தைகளை கொடுப்பாங்க. 11-12 வயசானா அவங்களும் தோட்டங்களுக்கு பேசி விவசாயத்தில் ஈடுபடுவாங்க. அந்த மாஹவுல்ல இருந்து இந்த மாஹவுலுக்கு கொண்டு வரதுன்னா அவங்களுக்கு மழையை பிறக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் மௌலானாவுடைய தேவை, மௌலானாவுடைய விருப்பம், அதனால மக்தபாக்களை கொண்டு வந்து மக்தபாக்களை ஆரம்பிச்சாங்க. அரபி மதரசாக்களை ஆரம்பிச்சாங்க. பள்ளிவாசல்களை கட்டினாங்க. தன்னுடைய சொந்த பணத்தால அந்த உலமாக்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. உலமாக்களை வைத்து வாரத்திற்கு ஒரு முறை ஜும்மாவுல முஸ்லிம்களுக்கு விளங்க வைத்தாங்க. கிறிஸ்தவர்கள் உங்களை மதம் மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய பெரிய திட்டம் அந்த வலையில சிக்கக்கூடாதுன்னு சொல்லி பலவிதமான முயற்சியை மூலான இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அவ்வளவு பெரிய வெற்றி அவர்கள் காணல. மக்தபால் ஓதி முடிச்சிட்டு அவங்களும் ஆசை
மாற்று மாற்றுக்கு பின்னால போறாங்க. மதரசாக்கள் ஓதுறாங்க, ஓலி முடிச்ச மாணவனுடைய முகத்துல தாடி இல்ல, அவனுடைய தலையில தொப்பி இல்ல, அவன் தலப்பா கற்றாலும் இல்ல. அவர்களும் விவசாயத்துல போய் சேருகின்றார்கள், பள்ளிகளை கற்றாங்க. கொஞ்ச காலத்துல அந்த பள்ளிக்குள்ள ஆட்டு மாட்டு மந்தைகளை இறவைக்கு கொண்டு வந்து கட்டி விடுவார்கள். இப்படியே நடப்பதை பார்த்து மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்பவும் மனம் உடைந்து ஹிஜ்ரி 1344 இரண்டாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி அவங்க கலீல் அஹமத் சஹாரம் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு இரண்டாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்று மக்கால ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எல்லாம் முடிச்சிட்டு மதீனாவுக்கு சென்று ஜியாரத்தை முடிச்சிட்டு எல்லாரும் வர பார்க்கிறாங்க. ஆனா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருவதற்கு அவங்க தயார் இல்லை. பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க வாங்க போம், சொன்னாங்க எனக்கு இந்தியாவுக்கு வர்றதற்கு விருப்பம் இல்ல, எனக்கு மனசு இல்ல, நான் இங்கேயே இருக்க போறேன் என்று சொல்லி இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல பின்னால ஒரு நாள் போயிட்டு கேட்டாங்க, நீங்க எங்களோட வாரீங்களா அல்லது பின்னால வாரீங்களா நாங்க போவோமான்னு கேட்டதற்கு அவர்கள் சொல்றாங்க எனக்கு பெரிய ஒரு குழப்பமா இருக்குது. என்ன குழப்பம் என்று சொன்னா, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கடவுளை கண்டேன், எனக்கு சொல்லப்பட்டுச்சு இல்லையா நீங்க திருப்பி போங்க உங்களை கொண்டு வேலை வாங்கப்படும், இல்லையா நீங்க திருப்பி போங்க உங்களை கொண்டு வேலை வாங்கப்படும் என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டிருச்சு. நான் என்ன வேலை செய்யான்னு சொன்ன உடனே அங்குள்ள பெரிய ஒரு மனிதர் அவர் சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, உங்களை கொண்டு வேலை வாங்கப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நீங்க வேலை செய்யான்னு சொல்லலான்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தி உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பின்னால மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து மேலான பெரியார்களே கனவான்களே ஸ்கோர்களே என்ன செய்கிறார்கள், இந்த தாவத்துடைய உழைப்பை ஆரம்பிக்கின்றார்கள். மதீனாவில் இருக்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சொல்லும் மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது, அறிவித்து கொடுக்கப்படுகின்றது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், லா யஸ்லஹு ஆகிரு ஹாதிஹி உம்மா இல்லா பிமா ஸலஹ அவ்வலுஹா, இந்த உம்மத்துடைய ஆரம்பம் எந்த முறையில சீர்திருத்தப்பட்டதோ அதே முறையில தான் இந்த உம்மத்துடைய இறுதியுடைய சீர்திருத்தமும் அமைந்திருக்கின்றது. இந்த உம்மத்துடைய ஆரம்பம் எந்த முறையில சீர்திருத்தப்பட்டதோ அதே முறையில தான் இந்த உம்மத்துடைய இறுதியுடைய சீர்திருத்தமும் அமைந்திருக்கின்றது என்ற இமாம் மாலிக்குடைய சொல் மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படுகின்றது. உம்மத்துடைய ஆரம்பம் நபி அவர்களும் சஹாபாக்களும் அப்ப அவங்க செஞ்ச வேலை என்ன, இந்த மூணு வேலைகளை செஞ்சாங்க. இந்த மூன்று வேலைகளை மையமா வைத்து மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்பொழுது டெல்லிக்கு வந்து மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே மக்களை தயார் செய்து அவர்களை தயாரிக்கிறாங்க. அவர்களுக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்து முதலாவது ஒரு நாள் ஜமாத்துல தஷ்கில் செய்யறாங்க, ஒரு நாளைக்கு தஷ்கில் செய்யறாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஜும்மாவுக்கு பின்னால போய் ஜும்மாவுக்கு முன்னால போய் மக்கள் எல்லாம் சந்திச்சு ஜும்மாவுக்கு பின்னால பயன் செஞ்சுட்டு வருவாங்க. ஆரம்பத்துல ஒரு நாள், போக போக மூணு நாள், பின்னால 40 நாள் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மௌலானா இல்யாஸ் சாஹப் ரஹ்மத்துல்லாஹி இந்த வேலையை அனுபவம் செய்யறாங்க. மேலான பெரியார்களே கணவர்களே சகோதர்களே அந்த காலத்துல ஆரம்பத்தில் இருந்த சொன்னாங்க சந்தித்து நாங்கள் மேவாத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஜமாத்தில் வந்திருக்கிறோம், அவங்கள்ட்ட படிக்க வந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்றாரு மௌலானா நான் எனக்கு வயசு 70 இருந்துச்சு, இதுவரைக்கும் அல்ஹம்து சூரா கூட ஓத தெரியாம இருந்துச்சு, இப்பதான் அல்ஹம்து சூராவை நான் படிச்சு கொண்டிருக்கிறேன், தயவு செய்து நான் அல்ஹம்து சூராவை ஓதுறேன், நீங்க கொஞ்சம் கேட்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப மாணவர்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் புதுமையானது, எல்லாம் கூட்டா சேர்ந்துட்டாங்க, எங்க ஷேகுல் ஹதீஸ் வந்து இவங்க அல்ஹம்து சூரா ஓத போறாங்க, அவங்க நல்லவர்கள், இஹ்லாஸானவர்கள். சொன்னாங்க பரவாயில்ல, நீங்க அல்ஹம்து சூராவை ஓதுங்கன்னு சொல்லி. இப்பொழுது அந்த மேவாக் மனிதர் அல்ஹம்து சூராவை ஓதுறாரு. ஓதி முடிச்ச உடனே மௌலானா அன்பர்சா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எவ்வளவோ பேர் ஓதனார் கேட்டிருக்கிறேன், ஆனா இன்றைக்கு இந்த மேவாத்தி மனிதர் ஓதியதுனால என்னுடைய உள்ள ஏற்பட்ட மாற்றத்தை மாதிரி இதுவரைக்கும் ஒரு மாற்றம் ஏற்படல. அதனால நீங்க பேசினா அதுல நிச்சயமா அசர் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு நீங்க பயான் பண்ணணும், எங்களை தௌரா ஹதீஸ் ஹோல்ல வந்து நீங்க பயான் பண்ணணும். இவர் அழுகுறாரு, ஷேகுல் ஹதீஸ் அவங்களே எனக்கு சூரத்துல் பாத்தியாவும் ஓத தெரியாது. ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் தௌரா ஹதீஸ் ஹோல்ல வந்து பயான் பண்றது நடக்குமா? இல்ல நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவர் வற்புறுத்த, இப்ப மாணவர்கள் எல்லாம் இதை விளையாட்டை நினைச்சு பார்ப்போமே எங்கட உளமாக்கலுக்கு இவர் என்ன பயான் செய்ய போறார் என்று சொல்லி மாணவர்கள் உளமாக்கல் எல்லாருமே தௌரா ஹதீஸ் ஹோல்ல சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த மேவாத்தி மனிதர் இவருத்தான் பொறுப்பு, இவரைத்தான் பயம் பண்ண சொல்லிட்டாங்க. இவர் மேடையில வந்து நிற்கிறாரு, கொஞ்ச நேரம் அழுதுட்டு சொன்னாரு, நான் அல்ஹம்த சூரா ஓதுகின்றேன், எனக்கு அல்ஹம்த கூட சரியா ஓத தெரியாது, நான் ஓதுறேன், அதுல ஏதாவது பிழை இருந்தா நீங்க சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு பாருங்க மேலான பெரியார்களே, கலவான்களே, ஸ்கோர்களே, விளக்கத்தானது அல்லாஹ். உள்ளத்துல கவலை இருந்தா அல்லாஹ் நாவுல இருந்து நல்ல நல்ல விளக்கங்களை நிச்சயமா போடுவான். தாபத்திற்கு நல்ல பயான் பண்ண தெரியணும், அந்த ஹதீஸ் தெரியணும், இந்த ஹதீஸ் தெரியணும், அந்த சரித்திரம் தெரியணும், இந்த சரித்திரம் தெரியணும் என்பதல்ல, உள்ளத்துல உண்மையான நபியுடைய கவலை இருந்தா அல்லாஹ் வார்த்தைகளை வெளியாக்குவான். அந்த மேவாத்தி கவலைப்படுறாரு, உண்மையான கவலை, நபியுடைய கவலையை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறாரு. இப்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நூற்றுக்கணக்கான உலமாக்களுக்கு மத்தியில பயான் பண்ண சொல்றாங்க. அவர் சொன்னாரு, நான் பயான் பண்ணல, ஆனா நீங்க எல்லாம் உளமாக்களா இருக்கிறீங்க, நான் ஜாஹிலா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், வாசிக்க எழுத தெரியாதவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க பதில் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொன்னாங்க, வேண்டிய கேள்வியை கேளுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். இப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரே ஒரு கேள்வியை கேட்க போறாரு. சொல்றாரு, ஒரு நாள் மூலனா இல்யாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நானும் மேவாத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துல ஒரு எகிப்திமாவுக்கு போய் கொண்டிருந்தோம். போற வழியில நான் மூலனா அவர்கள் இந்த சரித்திரத்தை சொல்லி அந்த மேவாத்தி நண்பர் கேட்டார், உங்கள்ட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தயவு செய்து நீங்க சொல்லுங்க, அந்த தேத்தண்ணிய கொட்டினது சின்ன பிள்ளையோட தவறா அல்லது பெரியவர்களுடைய தவறா? எல்லாரும் சொன்னாங்க, இது என்ன வெளிப்படையான விஷயம் தான், சின்ன புள்ளிட தவறல்ல, அந்த பெரிய மகன்மார்களுடைய தவறு தான். பெரிய மகன்மார்கள் குழந்தைந்தா தேத்தண்ணி கோப்பையை கொட்டிருக்க மாட்டாங்க, அவங்க கொண்டு வராம சின்னவர்கள் கொண்டு வந்ததுனாலதான் தீ கோப்பை கொட்டப்பட்டுருச்சுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இப்ப நீங்க இன்னும் கேக்குறீங்களா, அந்த பெரிய மகன் மாதிரி உள்ளவர்கள் தான் நீங்க, சின்ன புள்ள மாதிரி உள்ளவன் தான் நான், வேலையை செய்ய வேண்டியவங்க நீங்க தான், ஆனா நாங்க உங்கள்கிட்ட படிக்க வேண்டியவங்க, சின்ன புள்ள மாதிரி உள்ளவங்க நாங்க, பெரிய மகன் மாதிரி உள்ளவங்க நீங்க, நீங்க இந்த வேலையை செய்யாததுனாலதான் நாங்க தீய கொட்டுவது மாதிரி இந்த வேலையை சற்று தருமாறி செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில நீங்க செஞ்சா எந்த தவறும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, அது நல்ல முறையில நடக்கும். அதனால் இந்த வேலையை என்னை மாதிரி பல 100 மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இந்த வேலையை படிச்சு கொடுக்கணும். உங்கள யார் 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 என்று கேட்கிறாங்க, 100 உளமாக்கள் நக்கத்தா உடனடியா மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, பயானம் வச்சு நடக்க போறதில்ல. உள்ளத்துல கவலை இருந்தா எந்த இடத்துக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தெல்லாம் வெளியாட்டுவான். இப்பொழுது தேவனுடைய உளமாக்கலும் ஈடுபடுகின்றார்கள், சகாரன்புடைய உளமாக்கலும் ஈடுபடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த மௌலனா இல்யாசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனி நபராக இருந்தார்கள், தனி நபராக இருந்து முயற்சி செய்தார்கள். இரவும் கவலைப்படுவார்கள், பவனிலும் கவலைப்படுவார்கள். நிசாமுத்தீனுடைய அந்த மையவாடியில போய் சத்தம் தனியா இருந்து அழுது கொண்டிருப்பார்கள். இரவு பூராவும் அங்கும் இங்கும் தடுமாறி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உம்மா கேட்பாங்க, என்ன இல்லையா உங்களுடைய தூக்கம் இல்லையான்னு கேட்டா சொல்லுவாங்க, உம்மத்துடைய நிலையை வைத்து எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லி இரவு பூராவும் எழுந்து அங்கும் இங்காம அவர்கள் உலா வந்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு உம்மத்தை பத்தி கவலைப்பட்டாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, போர்களே, மேம்பாட்டுல முக்கியமான ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. ஜமீன்தார் என்றா பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகளுக்குரிய சொந்தக்காரன். அவரை சந்திக்க போனாங்க மௌலானா இல்யாசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்பொழுது அவரு கோபம் வந்துருச்சு, ஏன் பலிமையா, ஏன் பெரிய மனிதரே, எதற்கு பின்னால் நீங்க என்னிடத்துல வந்தா நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னுடைய இந்த கம்பு தான் பதில் சொல்லும் சொல்லி பெரிய ஒரு கம்ப காட்டுறாரு. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை சாதிக்கணும்னு சொன்னா தன்னுடைய தலைப்பாகைய கலக்கி அவருடைய முழங்காலில வச்சுட்டா, இன்னொரு பழக்கம் அந்த காலத்துல முழங்காலில வச்சுட்டா அவர் எது சொன்னாலும் தயாராகிடுவாரு. மௌலானா இல்யாஸ் அவர் ரஹ்மத்துல்லாஹிலேஹே தீருக்கு ஹவேலி என்ன செய்யறாங்க, தன்னுடைய தலைப்பாகையை கலத்தி அவருடைய முழங்காலில் வைக்கிறாங்க. உடனடியே அவர் தலங்கராகிட்டாரு, சொன்னாரு, இன்னைக்கு நான் உங்களை விரட்ட பார்த்தேன், ஆனா இதுக்கு பின்னால காலம் பூரா உங்களோட கால் அடியில தான் நான் இருப்பேன் என்று சொல்லி மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த பெரிய மனிதர் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு தான் இருந்தாரு. எல்லா ஜித்திமாக்களுக்கும் போவாரு. பின்னால உமர் மௌலானா சமீப காலத்துல பயன் பண்ற மாதிரி அவர் தான் எல்லா ஜித்திமாக்களுக்கு போய் பயன் பண்ணக்கூடிய அளவுல மிக பெரிய மனிதனா மாறினாரு. ஒரு நாள் கிரவுண்டுக்கு போறாங்க, வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் சொல்றாங்க, சொல்லுகைக்கு வேகமாச்சு, நீங்க வாங்க சொல்லவாங்கன்னு சொன்ன உடனே அந்த வாலிபர்கள் ஒரு வாலிபன் ஓங்கி அவருடைய முகத்துல காரி துப்பி விடுகள். மேலாக பெரியார்களே, கணவான்களே, அவர்களே, இப்ப சொல்றாங்க, நீ காரி துப்பி உன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டா இப்பயாவது பள்ளிக்கு வாரியான்னு கேட்டு அவர்களை பள்ளிக்கு கூடக்கூடியவர்களாக இருந்தாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அந்த அளவுக்கு கரடுமுரடான மனிதர்கள், நல்ல குணம் இல்லாதவர்கள், உழைத்து கஷ்டப்பட்டு இரவு பூரா மேவாக்குடைய அந்த பாறை வனங்கள், அந்த தூசி உள்ள இடங்கள் எல்லாம் நடப்பாங்க. பல கிலோமீட்டர்கள் நடப்பாங்க, பல மைல்கள் நடப்பாங்க. சிலவையில சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க அத்தி படத்தை தான் சாப்பிட்டு நோம்பு பிடிப்பாங்க. அதே அத்தி படத்தால தான் நோம்பையும் திறப்பாங்க. வேற ஒன்றுமே இல்ல. அத்தி படத்தை கிட்ட போய் சின்ன சின்ன திண்ணல விடுத்திக்கிற அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதைத்தான் நோன்பு பிடிப்பதற்கும் சாப்பிடுவாங்க, நோன்பு திறப்பதற்கும் சாப்பிடுவாங்க. அதனால தான் சமீப காலத்துல வாழ்ந்த மௌலானா இன்னாமுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஏ காம் கூலத்தை